ஒன்னு பேதுரு 5:5-6 வாசிக்கலாம்.
அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். Likewise, ye younger, submit yourself unto the elder. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாண்மை அழிந்து கொள்ளுங்கள். ஏ ஆல் ஆஃப் யூ பி சப்ஜெக்ட் டு ஒன் அனதர் அண்ட் பி க்ளோத் வித் ஹியூமிலிட்டி. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஃபார் காட் ரெசிஸ்ட்ஸ் த ப்ரவுட் அண்ட் கிவத் கிரேஸ் டு த ஹம்பிள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஹம்பிள் யுவர் செல்ஃப் தேர்ஃபோர் அண்டர் த மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட் தட் ஹீ மே எக்ஸால்ட் யூ இன் டியூ டைம். அருமையான ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் இது ஒரு பிரயோஜனமான வார்த்தை, சபைக்கு தேவையான வார்த்தை. இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். மூப்பர் என்று சொல்லும் பொழுது பாஸ்டரையும் குறிக்கிறது, சபையில முக்கியமான சீனியர் அங்க பிலீவர்ஸையும் குறிக்கிறது, ஆவிக்குரிய சகோதரமார்களையும் குறிக்கிறது. அதனால அவங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞர்களே வாலிபர்களே நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இங்க பேதுரு சொல்லுகிறார். எல்லாரும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். அந்த மனத்தாழ்மையை வந்து ஒரு சட்டம் மாதிரி போட்டுக்கிடுங்க, மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள். ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தை சொன்னா கீழ்ப்படிங்க. பெரியவங்க சொல்லும் பொழுது சின்னவங்க கீழ்ப்படியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையா இருங்க. மன மேட்டிமை தான் பெரிய பாவம். லூசிபருக்கு அதுதான் வந்துச்சு. அதுதான் வந்து சிலருக்கு வந்து அந்த மன மேட்டிமை வந்து தண்டனைக்குள்ள மாட்டிக்கிடுறாங்க. மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மன மேட்டிமை, வெளிய மேட்டிமை தெரியாது, மனசுக்குள்ள மேட்டிமை. அந்த மனசுக்குள்ள இருக்க மேட்டிமை வந்து வெளிப்படும் பொழுது அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் தாழ்மையா இருந்தா, மனத்தாழ்மையா இருந்தா, மனசுல தான் தாழ்மை தெரியும். வெளியே வந்து நம்ம வந்து சோகமாக இருப்பது தாழ்மை கிடையாது, துக்கமாக இருப்பது தாழ்மை கிடையாது. துக்கமா இருப்பது சோகமா இருப்பது அவிசுவாசத்தை குறிக்குது. அப்படி இருக்கவங்களை பார்த்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறாங்கன்னு நம்ப கூடாது. அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்குது, மனத்தாழ்மை இருக்கிறதா? இங்க போட்டிருக்கு மனத்தாழ்மை. ஹியூமிலிட்டி, நீங்க மனத்தாழ்மையை வந்து அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அடங்கியிருந்து நீங்க செய்தீங்க. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். எக்ஸால்ட் யூ இன் த டியூ சீசன். இது வந்து ரொம்ப அருமையான வார்த்தை. இது மறுபடியும் மறுபடியும் படிச்சு பார்த்தா உங்களுக்கு அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அதெல்லாம் சிலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களுக்கு பணமும் படிப்பும் வரும் பொழுது, சொந்த வீடு வரும் பொழுது, இதை என்ன செஞ்ச அந்தஸ்து உயரும் பொழுது மன மேட்டிமை வருது. அதனால தண்டனை கிடைக்கும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார் என்றால் நமக்கு வந்து கர்த்தருக்கு அதிக சோத்திரம் செலுத்தணும், இன்னும் அதிகமாக நம்ம தாழ்த்தணும். அப்பொழுது அதிகமான கிருபை கிடைக்கும். இருக்கிற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம், மேற்கொண்டு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த பெருமை வரும் பொழுது பிள்ளைகள் படிச்ச உடனே தாய் தகப்பனுக்கு பெருமை வருது. அந்த தாய் தகப்பனுக்கு பெருமை வந்த உடனே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாம போகுது. காரணம் வந்து அந்த தாய் தகப்பனுடைய பெருமை அங்க இருக்கு. படிப்பு வந்த உடனே பெருமை சொல்றது, அந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கல, எங்க பிள்ளைகள் படிச்சிருக்கு. அதான் மன மேட்டிமை. அதே போல கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்த உடனே ஏழைகளை பண வசதி குறைவா இருக்கிறவளை அற்பமாக நினைப்பது. அவங்களை அற்பமா நினைச்சா என்ன அர்த்தம்னா நமக்குள்ள மேட்டிமை இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாள்ல தாழ்விலிருந்துதான் ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிறார். அவங்களையும் உயர்த்த முடியும், நம்ம பெருமைப்பட்டா நம்மளையும் தாழ்த்த முடியும். செல்வம் என்றைக்கும் நிலையாயிராது, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இதெல்லாம் ரியலைஸ் பண்ணா அந்த மனமேட்டி நீங்க வரவே செய்யாது. அப்ப ரியலைசேஷன் இல்ல, மெச்சூரிட்டி மைண்ட் இல்லாதனால சிலர் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள், தண்டை நிலையில மாட்டிக் கொடுகிறார்கள். பரிசுத்த பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். கணவன் வார்த்தையை சொன்னால் மனைவி கீழ்ப்படியணும், மனைவி வார்த்தையை சொன்னால் கணவன் கீழ்ப்படி, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். பாஸ்டர் வார்த்தையை சொல்லும் பொழுது கீழ்ப்படிய வேண்டும், அவர் சொல்ற ஆலோசனையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதனால அனுஜா, ஒருவருக்கு ஒருவர் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அற்புதமான ஒரு மனத்தாழ்மை இருக்கும் என்றால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அந்த அப்பாயிண்டட் டைம் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருக்கு. பின்வாங்கி போன ஆத்மாவோடு தொடர்பு வைக்காது, அங்க போய் சேராதுன்னா அவங்க நாங்க அப்படிதான் போவோம்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கீழ்ப்படிதல் கிடையாது. ஏற்ற வேலையில தண்டனை வரும், நம்ம கீழ்ப்படிஞ்சா ஏற்ற வேலையில உயர்த்துவார். நீ கத்துடைய வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்படு, கத்திர முழுவதத்தோடும் தேடு. நீ அங்கு ஒரு காலம், ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம் வைக்காத. நீ கத்துடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்படு, பாவிகளோடு போய் ஐக்கியப்படாத. பாவத்தில் ஜீவிக்கிற ஆத்மாவோட ஐக்கியப்படாதன்னா கீழ்ப்படிவதே கிடையாது. ஒரு சிலர் அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால பாருங்க, ஆலோசனைகள் சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். மனத்தாழ்மை அப்பாவுக்கு என்னன்னா அவங்களுக்கு தாழ்மை இல்லை. அவங்களுக்கு ஏன் கீழ்ப்படியலன்னா அவங்களுக்கு தாழ்மை இல்லை, அகங்காரம் அதிகம் இருக்கிறது, பெருமை மனமேட்டிமை அதிகம் இருக்கிறது. வந்த நிலைமை யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்பொழுது எப்படி இருந்தோம், இப்ப வந்த உடனே பெருமை வருது, கீழ்ப்படிதல் இல்லை. இது எல்லாருக்கும் தேவையான வார்த்தை, உங்களுக்கும் தேவை எனக்கும் தேவை. அதனால நம்ம வந்து கீழ்ப்படியும் பொழுது மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஏன் ஏற்ற காலத்தில் உயர்த்தல, மனமேட்டிமே இருக்கு. அந்த மனமேட்டிமே ஆண்டவர் பார்க்கிறார். கீழ்ப்படிதல் கிடையாது, சொல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. இளைஞர்களே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சு இருந்த ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. நல்ல கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சப்மிஷன் அண்ட் ஒபீடியன்ஸ் டு காட். தேவனுக்குன்பாக தாழ்மைப்படுதலும் கீழ்ப்படிதலும். தேவனுக்குன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஏற்ற வேளையில ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சொல்லுற ஆலோசனைகளுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா அவங்கவுங்க பலனை அவங்கவுங்க அணிவிப்பாங்க. நான் கீழ்ப்படிஞ்சா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க கீழ்ப்படியல, உங்க மனம் போன போக்கில போனீங்கன்னா ஒரு நாள் அதனுடைய பலனை அணிவிப்பீர்கள். அதுதான் அவளுடைய வேற யாரும் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த போறதில்லை. கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு பெனிஃபிட், கீழ்ப்படியலன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. அதனால யாருக்கும் யாரும் நஷ்டம் கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆசீர்வாதமாக்க வேண்டும். உலகத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், அவருடைய சிந்தையிலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த பர்பஸ் நிறைவேற வேணும், அதுதான் நம்முடைய நோக்கம். மற்றவங்களை நம்மளை பார்த்து பெருமையா நினைக்கணும், மற்றவங்க மத்தியில நம்ம வந்து பணக்காரங்களா இருக்கணும். இதெல்லாமே வந்து நாங்க எங்க ஃபேமிலி தான் பெரிய ஃபேமிலியா இருக்கணும், இந்த மாதிரி நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை உலகத்துல கொண்டு வரல. கொண்டு வந்த நோக்கத்தை, சாதனையை நம்ம நிறைவேற்றி காமிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்திருக்கிறார், அதை நல்ல மாதிரி நடத்தணும். எனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கும் பொழுது அதை நான் சரியான முறையில் நடத்தணும். எனக்கு ஒரு பர்பஸ் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அதை சாதிச்சு காமிக்கைக்கு தான் ஆண்டவர் உலகத்தில் வச்சிருக்கார. வழிய மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நம்ம மற்றவங்க மத்தியில் நம்ம பெருசா காமிக்கணும், இதுக்காக உங்களை உலகத்தில் கொண்டு வரல. இயேசு கிறிஸ்து அப்படி வந்து பேத பாரு பரிசைட்டு போய் சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறல, அவர் யார்த்தையும் போய் வாக்குவாதம் பண்ணல. அவர் ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும், சிலுவையில் நமக்காக கிரயத்தை செலுத்த வேண்டும். அந்த பர்பஸ் தான் அவர் நிறைவேற்றினார். அதே போல எல்லா தீர்க்க தரிசிகளும் உலகத்தில் அவங்கள கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி அவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. நம்ம இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம், எதற்காக அவர் என்ன உலகத்தில் கொண்டு வந்தார், நான் அதை நிறைவேற்றுவேன். என் முழு போக்கஸ் அதுதான். எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார், என் கையின் கீழே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, அதை நான் வந்து சக்சஸா நிறைவேற்றி காமிக்கணும். எனக்கு ஒரு லைஃபை கொடுத்திருக்கிறார், நான் அதை ஆவிக்கிரியப்படமாக வாழ வேண்டும். எனக்கு ஒரு ஃபேமிலி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு ஜாப் கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையுமே நான் கரெக்டா செய்யணும்னு அந்த விதமான நோக்கம் இருந்தா வேற சிந்தனைகளே நமக்கு வராது. நம்முடைய போக்கஸ், நம்முடைய ஹார்ட்ல அந்த விதமான போக்கஸ் இருந்தா உங்க லைஃப் வந்து சக்சஸ் ஆயிருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம என்ன காண்கிறோம் என்றால் ஹியூமிலிட்டி அண்ட் சப்மிஷன், மனத்தாழ்மை அங்க தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோவிங் சீசன் உண்டு, விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஸ்டோவிங் சீசன் அண்ட் ஹார்வெஸ்ட் சீசன். ஆதியாம புஸ்தகத்தில் நான் பார்க்கும்போது அது வித்தின் புஸ்தகமாயிருக்குது, அது சோவிங் சீசன். இப்பொழுது இருக்கிற எல்லாமே ஆதியாமத்தில் இருக்கு. இப்பொழுது உலகத்தில் இருக்க எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் எல்லா சூழ்நிலைகளும் ஆதியாமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அது வித்தாக ஆரம்பிச்சு இப்பொழுது ஹார்வெஸ்ட் சீசன்ல வந்திருக்கிறோம், அறுவடை நேரத்தில் வந்திருக்கிறோம். அங்க போட்ட விதை வந்து இப்ப 6000 வருஷத்துக்கு பின்பு இன்னைக்கு ஹார்வெஸ்ட் சீசன் வந்திருக்கிறது, அறுவடை நேரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். சப்மிஷன், நம்ம கர்த்தருக்கு முதலாவது சப்மிட் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு எக்ஸால்டேஷன் கொடுப்பார், ஹல்லேலூயா, உயர்த்துவார். ஆமென். சப்மிஷன் வந்து முதல்ல சப்மிஷன், இரண்டாவது எக்ஸால்டேஷன். முதலாவது நம்ம கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தல், மனத்தாழ்மையா இருப்பது. அது பின்பு என்ன சொன்னா, தென் God exalts you. உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. இந்த சப்மிஷன், ஹியூமிலிட்டி இல்லைன்னா எக்ஸால்டேஷன் வராது. அதுக்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்ன் ஆயிருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் அவர் தன்னை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். அவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:7 வசனத்தை வாசிக்கலாம்.
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார்.
தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனுஷர், தேவனாய் இருந்த அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் அவர் ஓய்வில்லாமல் பசுத்தர் பசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்க ஆண்டவர் தன்னைத்தானே வெறுமையாக்கி தன்னுடைய மகிமையெல்லாம் இழந்து மனுஷ ரூபமானார். அதை தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
இது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார், அதான் சப்மிஷன். கீழ்ப்படிந்தார், அதன் தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவரை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவருடைய நாம எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாயிருக்கிறேன். முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், நாபுகள் யாவும் கத்திருந்து அறிக்கை பண்ணும்படியாக, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றார். ஹல்லேலூயா. அதனால அவர் வந்து சப்மிட் பண்ணார், அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அதனால இப்ப அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய நாமத்திலே நம்ம முழங்கால் படிட்டு அவரை ஆராதிக்கிறோம். அவர் சிலு முதற்கு இதெல்லாம் காரணம் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாலே. அவர் தன்னை தாக்கினாலே மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசை ஜெயித்து 3 வைத்திருந்தார். இன்றைக்கு நம்ம முழங்காலம் முடக்கி நமக்கு அவருக்கு ஆராதனை செய்யணும். ஒரு நாளிலே உலகத்தில் இதுவரைக்கு பிறந்தவர்கள், அங்கே ஆதாய ஏவாலிருந்து இதுவரைக்கு பிறந்தவர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளில் எல்லாரும் முழங்கால் படிட்டு, அது பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், அமெரிக்கா நாட்டு பிரசிடென்டா இருந்தாலும், எந்த நாட்டு பிரசிடென்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுங்கோல் மன்னனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவு விக்கிரகரணைக்காரனா இருந்தாலும், அவன் இந்து மார்க்கத்தில் வைராக்கியம் உடையவனா இருந்தாலும், எந்த மதத்தில் அல்லது எந்த மதத்தையும் வைராக்கியம் உடைந்த அல்லது கடவுளே இல்லை என்று சொன்னாலும், யாரா இருந்தாலும் எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். முழங்காலாவும் முடங்கும், நாபியாகவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை. ஆண்டவர் அவங்களை உயிரோடு எழுப்பி அவங்களை முழங்கால் படி வைப்பார். அவருடைய நாம எல்லா நாமத்துக்கும் மேலான, எதனால சிலுவையின் மரண பரியந்தம். முதல்ல வந்து சப்மிஷன், ஒபீடியன்ஸ், அதன் பின்பு எக்ஸால்டேஷன். எல்லா நாபுகளும் அவங்க இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். இப்பொழுது அந்த நாபுகளை அறிக்கை செய்யாது, இப்பொழுது அந்த முழங்கால்கள் முடங்காது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சத்தியம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இயேசுக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கைப்படும், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சாலத்துக்கு வந்தது காரணம் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின. முதல்ல சப்மிஷன், ரெண்டாவது அதனால எக்ஸால்டேஷன். என்ன சொன்னால் நம்ம எக்ஸால்ட் பண்ணா ஆவர் நம்ம கீழே கொண்டு போயிருந்தார். நீங்க உங்களை கீழே தாழ்த்தினீங்கன்னா, தரை மட்டும் தாழ்த்தினா அவர் மேல உயர்த்துவார், ராச்சர்ல மேல கொண்டு போடுவார். உங்களை இப்போ உலகத்தில் உயர்த்தினீங்கன்னா, படிப்பு, பணம், சந்தோஷம், எங்க ஃபேமிலி, அப்படின்ட்டு நாங்கள் பெரிய பணக்காரங்க, பாஸ்டரை கூட வேலை பண்றதில்லை. அவங்க பெரிய நீதிமான் ஆயிருந்தாங்க, பெரிய ஞானியா மாறியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்கள ஒரு நாள் அந்த தாழ்த்தி போடுவார், பாதாள பரிந்தான் தாழ்த்தி போடுவார். இதுதான் பைபிள் ரூல்ஸ். தன்னைத்தானே உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். லூக்கா 18:14 வாசிக்கிறோம். அதனால நம்ம உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்மை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும், நம் மண்ணென்று நினைவு கூற வேண்டும். இயேசு நமக்கு ஒரு பேட்டர்ன் ஆயிருக்கிற பெர்ஃபெக்ட் பேட்டர்ன் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனால அவரை முன் வச்சு நம்ம பார்க்கணும். வானாதி வானங்களும் உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர், அவிதமாக ஒரு மனுஷனாக வந்து சிலுவையின் மரண புரிந்து தாழ்த்தும் பொழுது நான் எம்மாத்திரம் என்று நினைக்க வேண்டும். தாழ்த்து நான் எக்ஸால்டேஷன் வரும். அதான் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. Submit themselves, obedience to another person. ஒரு அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது வந்து அநேருக்கு ரொம்ப கடினமான காரியம். யாருக்கும் அடங்கி ஜீவிக்க கூடாது. வாயில வந்ததெல்லாம் பேசணும், எல்லாரையும் எதிர்த்து பேசுறது. இது வந்து என்னன்னா அவனுக்கு வந்து கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை. அதனால மனுஷன் சில பெண்களுக்கு அந்த மாதிரி புத்தி இருக்கும், சில ஆண்களுக்கும் அவிதமாக இருக்கும். அதனால அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம விலகி போகணும். பெருமைக்காரர்களை பார்த்தா விலகி போகணும், அவங்களுடைய சுவாவத்தை அறிந்து நம்ம விலகி போகணும். இது பெருமை பிடிச்ச ஆத்மா, இதை போய் பேச்சுவார்த்தை பண்ணா நம்ம மானம் போயிடும், நம்ம மதிப்பு போயிடும். விலகிப்போ. இவங்கள்ட்ட போனா வாக்குவாதம் பண்ணுவாங்க, தங்களை தாங்களே பெரிய ஞானியா இருப்பாங்க. விலகிப்போ. தாழ்மையுள்ளவர்கள் கூட நம்ம ஃபெலோஷிப் வைக்கலாம். அன்பா பேசுவாங்க, ஓபன் ஹார்ட்டா பேசுவாங்க. இதயத்தில் சூதுவாதான காரியங்கள் இல்ல, களங்கம் இல்லாத இருதயம், மனத்தாழ்மை உள்ளவர்கள் கூட நம்ம ஃபெலோஷிப் வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துற காரணம் என்னன்னா எல்லாரும் அவர்கிட்ட ஃபெலோஷிப் வைக்கணுங்கிறதுக்காக. மகளிரா மரியாள் ஃபெலோஷிப் வைத்தா, சாதாரண பெண்கள் அவரோட ஃபெலோஷிப் வைத்தாங்க. இவன் மீன் பிடிக்கிறவங்க சாதாரண மனிதர்கள் எல்லாம் ஜீசஸோடு கூட ஃபெலோஷிப் வைக்கணும்னா அவர் தன்னை அவிதமா தாழ்த்தி இருந்தார். அவர் தன்னை பெரிய ஆளா காமிச்சா யாரும் போக முடியாது. ஒரு சபையில ஒரு பாஸ்டரை பார்க்கணும், இந்த பாஸ்டரை பார்க்கணும்னா அங்க 4-5 பேர் எல்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆனாதான் பாஸ்டரை பார்க்க முடியும். நம்ம மெசேஜ் அது ஆகல. அவங்க வந்து காரியத்தை விசாரிப்பாங்க, எந்தக்காக வந்திருக்கா என்னன்னு விசாரிப்பாங்க. இவரை பாஸ்டரை அனுப்பலாமான்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணாதான் பாஸ்டரை அனுப்ப முடியும். அவங்க வேண்டாம்னா அங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சபையில வந்து யார் வேணாலும் என்கிட்ட எந்த நேரத்திலையும் பேசலாம். இயேசு கிறிஸ்துட்ட யார் வேணாலும் எந்த நேரத்திலையும் பேசலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து பெரிய பாஸ்டரா மாறும் பொழுது அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா சில செக்அப் வச்சிருக்கிறார். அதனால அவங்கள பார்த்துட்டு தான் பாஸ்டர் போக முடியும், பாஸ்டர் நேரடியா போக முடியாது. பாருங்க, தன்னைத்தானே உயர்த்துவது, தங்களை ஒரு பெரிய பதவியில இருக்கிறாப்ல நினைக்குது. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டர்னா இருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் நமக்கு ஒரு முன்மாதிரியா ஜீவிக்கிறார். மனுஷங்க என்ன சொன்னா ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும். யாருக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடாது, யாரும் நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ரொம்ப ஃப்ரீடம் தேவை என்று நினைக்கிறார். எந்த அதிகாரத்துக்கும் யாருடைய ஆலோசனைக்கும் கீழ்ப்படியக்கூடாது. இப்படினே மனுஷனுடைய சுபாவங்கள் இருக்கிறது. அதனால ஏவாள் அப்படிதான் விரும்பினாள். ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார் என்ன சென்றால், ஆதாம் ஏவாளுக்கு, இந்த மரத்தின் கனியை புசியாதிருங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். இப்பொழுது பிசாசு வருகிறான், சர்ப்பம் வருகிறது, அது இஸ்ரே நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. யூ ஷால் நாட் ஷேர்லி டை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இதை புசிச்சீன்னா உங்க கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். நீங்க வந்து தேவர்களை போல இருப்பீர்கள், உங்க மேல யாருமே ஆதிக்கம் செலுத்த முடியாது, நீங்க ஃபுல் ஃப்ரீடமா நீங்க வந்து நீங்க ஜாலியா நீங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை தேவன் அறிஞ்சுதான் என்ன செய்தார்ன்றால் அதை புசிக்காதன்னு சொன்னாரு. நீங்க இப்ப அவருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறீங்க, அவருக்கு கீழே இருக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் வேணும், நீங்க உங்களை யாருமே ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. தேவன் தான் என்ன அர்த்தம்னா அவருக்கு மேல எந்த ஆதிக்கமும் கிடையாது, நமக்கு மேல ஒரு ஆதிக்கம் இருக்கு, நமக்கு அத்தனை கீழ்படுகிறோம். நீங்க வந்து தேவர்களை போல மாறி என்றால் ஃபுல் பீடம், உங்க மேல யாருமே கொஸ்டின் பேக்க முடியாது, உங்களை யாருமே உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன் இசமா சர்ச்சைக்கு வந்தா வருவீங்க, வரட்டா போவீங்க, உங்க இசம் போல போவீங்க, எல்லாம் செய்வீங்க, ஃபுல் ஃப்ரீடம். நீ ஃபுல் ஃப்ரீடமா இருக்கணும்னா நீ இந்த கனிய புசி. இப்போ நீ வந்து கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சி இருக்கிற, அவருக்கு சப்மிஷன் பண்ணி இருக்கிற, உனக்கு இதுல வந்து இது ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது. உனக்கு ஃபுல் பீடம் என்ன, இந்த கனியை புசிச்சேன்னா நீ ஃபுல் பீடம், நீ தேவர்களை போல மாறின, தேவனுக்கு மேல எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால உங்க மேல யாரும் அதிகாரம் கிடையாது, உங்க இஷ்டம் தான். மனுஷன் அப்படிதான் நினைக்கும், யாரும் நம்மளை அதிகாரம் செலுத்தக்கூடாது, யாரும் நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது, யாருக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் தான் எல்லாமே நான் தான். அதான் தங்களை கடவுளாக மாற்றுது. இல்ல நமக்கு மேல ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஒரு மெசேஜ் அந்த ஹவர்ல இருக்கிறோம், கத்தர் என்ன நினைப்பாரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நம்ம அதுக்கு அடங்கி இருக்கணுமே, அதுக்கு சப்மிஷா இருக்கணுமே. அந்த இணைப்பு கிடையாது. இதுதான் ஏவாளுக்கு அவன் சொன்னது, நீங்க தேவர்களை போல மாறி வந்து தேவன் அறிவார், அவருக்கு அதுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து கீழ்ப்படிய மாட்டீங்க, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். நீங்க ஜாலியா உங்க இஷ்டமா, யாரு என்ன கேட்கறதுக்கு யாரு, யார் எனக்கு மேல யார் இருக்கா, அந்த மாதிரி நீங்க வந்து இருக்கணும்னா இந்த கனிய புசிங்க. நீங்க அப்படி ஆயிருவீங்கன்னு தான் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். அந்த நான் அஞ்சாம் வசந்த வாசிங்க,
நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்.
தேவன் அறிவார், அவருக்கு தெரியும். நீங்க வந்து எனக்கு எங்கள் காடு மாதிரி இருப்பீங்க. காடுனா என்ன அர்த்தம், யாரும் நம்ம மேல அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கோம், ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல்ல இருக்கிறோம், ஒரு சர்ச்சு கண்ட்ரோல்ல இருக்கிறோம், ஒரு பாஸ்டர் கண்ட்ரோல்ல இருக்கிறோம். ஏதோ நம்ம வேலை பார்க்க இடத்துலயும் நமக்கு சீனியர் அத்தாரிட்டி இருக்கிறது, நம்ம ஒரு கவர்மெண்ட் கீழே இருக்கிறோம். இத மாதிரி நம்ம எல்லாம் ஒரு அதிகாரத்திற்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஆனா உங்க மேல எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாதுன்னா நீங்க தேவர்களை போல மாற வேண்டும். அப்படின்னா அந்த கனியை புசிச்சா அப்படி ஆயிருங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து அதை புசிக்காதுன்னு சொல்லி இருக்கிறார். அதனால அப்பொழுது ஸ்திரீ என்ன செய்கிறாள், ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று.
புசிப்புக்கு அது நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விரும்பா இருக்கிறது. த ட்ரீ வாஸ் குட் ஃபார் ஃபுட் அண்ட் தட் இட் வாஸ் பிளசன்ட் டு த ஐஸ் and the tree to be desired to make one wise. She took the fruit thereof and did eat and gave also unto her husband with her and he did eat. இதாவள் அந்த கனியை பறித்து புசித்தாள், தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆதியில நடந்த ஒரிஜினல் சின் இதுதான், மூலப்பாவம். அந்த மூலப்பாவத்துக்கு காரணம் என்ன, பிசாசு சொல்லுகிறான் நீங்க ரொம்ப ஃப்ரீடமா இருக்க முடியும். ஏவாள் என்ன நினைக்கிறாள், எனக்கு கிரேட்டர் ஃப்ரீடம் வேணும், நான் ஒரு சுதந்திரமான ஒரு பறவை போல, ஏனால யாருக்கும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அதனால அவள் தேவனுடைய வார்த்தைக்கு சப்மிஷா இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய வார்த்தை இந்த கனியை புசியாதேன்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த வார்த்தைக்கு தன்னை சப்மிட் பண்ணி அவள் ஜீவிக்க மனசில்ல, நான் ஃப்ரீடமா இருக்கேன், ஐ வாண்ட் மோர் ஃப்ரீடம், ஆட்டானமஸா இருக்க வேண்டும், நானே கவர்மெண்ட் நடத்த வேண்டும், என் வாழ்க்கையை நானே ஆள வேண்டும், என் மேல யாரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது, நான் தான் எல்லாமே அப்படிங்கிறது. அப்படியாக அவளுக்கு உள்ள ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஷீ வாண்ட் டு மோர் ஃப்ரீடம். அவள் அதிக விதத்தை நினைக்கும் பொழுது கடைசியில் அது எப்படி போய் முடிஞ்சு அப்படி நினைச்சா, ஆனா எப்படி போய் முடிஞ்சிச்சு, she ended going into total slavery, முற்றிலும் அடிமையாக்கப்பட்டாள், bondage, கடைசியாக death, மரணம் வந்தது. அவள் அடிமையாக மாறினாள், பாவத்துக்கு அடிமையாக மாறினாள், வியாதிக்கு அடிமையாக மாறினாள், துக்கம், கடைசியா மரணம் வந்தது. இப்படியாப்பட்ட நிலைமைக்கு போனது காரணம் என்ன, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சா கீழ்படிய ஒப்பு கொடுக்க மனசு இல்லை. அதனால ரொம்ப தாழ்த்தப்பட்டு போயிட்டான். அவளுக்கு தேவனுடைய வார்த்தை ஒண்ணு இருக்குது, அவளுக்கு தெரியும் அந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டு சர்ப்பத்தை சொல்லுகிறார். ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுகிறது, யூ வாண்ட் மோர் ஃப்ரீடம், நீ ரொம்ப ஜாலியா இருக்கணும், நீ கடவுளை மாதிரி நீ இண்டிபெண்டமஸா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இந்த கனியை புசித்தால் அப்படி இருக்க முடியும். தேவன் அதை அறிந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கும் பொழுது அவளும் ரொம்ப ஃப்ரீடமா இருக்குன்னு நினைச்சா முடிவு எப்படி வந்துச்சு, அடிமைத்தனத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் வியாதி வறுமைக்குள்ளும் கடைசியா மரணத்துக்குள்ள அவள் போன. ட்ரூ ஃப்ரீடம், உண்மையான சுதந்திரம் என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா,
ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு மெசேஜ் அந்த ஹவர்ல நீங்க கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஃப்ரீடம். ஹல்லேலூயா, சுயாதீனம் உண்டு. நம்ம அந்த வார்த்தையை விட்டு விலகி ரொம்ப ஜாலியா இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். நம்ம மேல யார் என்ன கேள்வி கேட்குது, ஏன் இஷ்டம், நான் போவேன் வருவேன், நான் பேசுவேன், எல்லாம் செய்வேன் அப்படின்னு பொழுது எல்லா ஃப்ரீடத்தையும் இழந்து அடிமைப்பட்டு கடைசியாக மரணத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆண்டவர் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார், God ordained for you, உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார். அந்த ரிமைன் இன் தட் பொசிஷன், அந்த பொசிஷன்ல நீங்க நிலைச்சிருந்த உங்களுக்கு அதிக அத்தாரிட்டியும் அதிக ஃப்ரீடம். பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோருக்கு அடங்கி இருந்தால், பெற்றோருக்கு சப்மிஷா இருந்தா அவங்களுக்கு நல்ல சுதந்திரம், நல்ல சந்தோஷம். கீழ்ப்படியாம போற பிள்ளைகளுக்கு அது அதிக அடிமைத்தனமும் கடைசியில மரணமும் ஏற்படும். அதே போலதான் மனைவி புருஷனுக்கு அடங்கி இருக்கும் பொழுது அந்த அந்த ஒரு பவர் இருக்கிறது, அந்த பவருக்கு அத்தாரிட்டிக்கு அங்க கீழ்ப்படிஞ்சிருக்கும் பொழுது நல்ல ஒய்ஃபாகவும் நல்ல மதராகவும் இருந்து சந்தோஷமா அந்த குடும்பம் இருக்கும். அதனால எதிர்த்து நிற்கும் பொழுது கணவனை மதிக்காம தன்னிஷ்டம் போல் அவள் செயல்படும் பொழுது என்ன செய்யும் என்றால் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். பைபிள்ல நமக்கு நிறைய உதாரணம் இருக்குது, நான் ஒரு மூணு உதாரணத்தை சொல்றேன். குயின் வஸ்தி, அந்த வஸ்தியை நம்ம பார்க்கும் பொழுது ஆகேஸ்வரு ராஜாவுடைய மனைவி, உண்மையில அவள் ஒரு பியூட்டிஃபுல் குயின் தான், மிக அழகான ஒரு ராணி. அவள் அதிக அழகா இருப்பதனால்தான் அந்த ஆகாஸ்வரி ராஜா அவளை விவாகம் செய்தான். வெரி பியூட்டிஃபுல் உமன் இன் த கிங்டம். அதனால அவளுக்கு வந்து கியூனா இருக்கும் பொழுது அவருக்கு பவர் இருக்குது, அவளுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளிலே அந்த ஆகாஸ்வரி தன்னை ஜென்ம நாளை கொண்டாடும் பொழுது எல்லா பிரபுக்களும் வந்திருக்கிறாங்க. அது மத்தியிலே தன்னுடைய மனைவி குயின் வஸ்தி ராஜ வஸ்திரம் தரித்து அவள் வந்து கீழே சூடப்பட்டு என் பக்கத்திலே வந்து நிக்க வேண்டும், என்னோடு கூட அடையாளப்படுத்த வேண்டும், இவள் தான் என்னுடைய மனைவி, இவள் தான் என்னுடைய குயின் என்பதை ஜனங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் அப்படி என்று அவன் ஆசைப்பட்டான். அவன் எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய ராணியை வந்து காட்சியிலே கொண்டு ராஜா ராணியை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படும் பொழுது ஜனங்களும் அதை ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவளை அழைப்பதற்காக 7 பிரபுக்களை அனுப்பினான், 7 பிரதானிகளை அனுப்பினான். அந்த 7 பிரதானிகளும் வந்து ராஜா உன்னை அழைக்கிறார் என்று கூப்பிடும் பொழுது அவள் என்ன செய்தான் என்றால் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். வரமாட்டேன் என்று சொல்லி நான் வர முடியாது அப்படி சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அதிக கோபம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த பிரதானிகள் சொன்னார்கள், இந்த வசி வந்து அவளை வந்து ராஜ பதவியை விட்டு நீர் விலக்க வேண்டும், ஒரு கீழ்ப்படுகிற தாழ்மையுள்ள ஒரு பெண், நல்ல பணிவான ஒரு பெண், நல்ல கேரக்டர் உள்ள பெண்ணை வந்து நீர் அந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 19 வசனத்தை வாசிக்கலாம். 19
ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாக அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலாம் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும்.
இதோ அவள் வந்து ராஜ பதவிக்கு வரக்கூடாது, அவளை பார்க்கலாம் உத்தமைக்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய
பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று அவங்க சொல்லிட்டாங்க. நல்ல அழகான ஒரு பெண், நல்ல ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் குயின், அவள் ஒரு குயினா இருக்கு. 127 நாடுகளுக்கு அவள் குயினா இருக்கிறார். நல்ல ஒரு பொசிஷன். அவளுக்கு வந்து அங்க கீழ்ப்படியாத புத்தி வந்துவிட்டது, பெருமை வந்துவிட்டது, இருமாப்பு ஏற்பட்டது. இத என்ன செய்யறால், அந்த ஸ்தானத்து அவள் ஒரு ஸ்தான பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளுக்கு மேல ராஜா இருக்கிறார், கிங் இருக்கிறார். கிங்குடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். கிங் என்ன சொல்றாரு, என் பக்கத்துல வந்து நெல்லு எல்லாரும் பார்க்கட்டும், ராஜா ராணி எல்லாரும் பார்க்கட்டும், என்னோடு நீ ஐடென்டிஃபை பண்ணு என்று சொல்லும் பொழுது அவள் ஐடென்டிஃபை பண்ண வரமில்லை. அதுக்கு முன்னால வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ராஜா ஒரு விருந்தை ஏற்படுத்தி எல்லா பிரபுக்களுக்கும் அங்கே வந்து 7 நாள் அளவும் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ராஜ்யபாரம் இருந்தது, அதனால எல்லாரும் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது இவ அந்த விருந்துல பங்கு பெறாம இவ சொந்தமா ஒரு விருந்து வச்சிருக்கிறார். தன்னுடைய தோழிமார்களுக்கு சேர்ந்து சொந்தமா விருந்து வச்சிருக்கிறாள்னு பாக்குறோம். 11 வசந்த வாசிக்கலாம்.
ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால்,
அவள் வந்து தனியா விருந்து செய்வாங்க. ராஜாவுடைய விருந்து அங்க வைக்கும் பொழுது அந்த விருந்துல பங்கு பெறாம பாருங்க, இவளுக்குடைய சொந்த புத்தி, நான் ஏன் இஷ்டம் போல செய்வேன், என்னையே யாரு கேட்க முடியும், ராஜாவது யாராவது, ஏன் இஷ்டம் பாத்தீங்களா, சப்மிஷன் இல்ல. ராஜாவுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்மிஷன் இல்ல, ஒபீடியன்ஸ் இல்ல. தன்னிஷ்டம் போல அவள் வந்துக்க, நான் விருந்து செய்ய அவரு விருந்து செய்ய அவர் இருக்கிறாரு, நான் தனியா விருந்து செய்யறேன். இதுதான் டினாமினேஷன். ஆண்டோர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஃபீஸ். ஹலலூயா, அது நம்ம ராஜா ஏற்படுத்தி இருக்கிறார். ஹலலூயா, இருக்கிறதுலே பெரிய ஃபீஸ். இந்த மெசேஜ் அவர் இதுல அருமையான வெளிப்பாடு இருக்குது, என்ஜாய் பண்ண வேண்டியது. இவ்விதமான ஒரு ஃபீஸ் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சாபனை என்ன செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி அவங்க சொந்த ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து அவங்க ஒரு டினாமினேஷன் ஏற்படுத்தி வசி மாறி இந்த விருந்த ருசி பார்க்காம அவ சொந்தமா அவளே ஏற்படுத்துறா. கடைசியா ஆண்டவர் அழைக்கிறார், நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணு, நீ தேவனுடைய வார்த்தையோட ஐடென்டிஃபை பண்ணு. ஹல்லேலூயா, கிறிஸ்துவோடு உன்னை அடையாளப்படுத்தி காண்பின்னா நான் வர முடியாது. நான் வந்து வார்த்தையோடு அடையாளப்படுத்த மாட்டேன், நான் சாதனங்களோடும் மனுஷங்களோடு தான் அழைக்கப்படுவேன். நான் வந்து உம்முடையோடு உம்மோட வந்து ஐடென்டிஃபை, கிறிஸ்து அழைக்கிற கிறிஸ்தவங்களை அழைக்கிறார், நீங்க வார்த்தையோடு வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, வார்த்தையோடு கூட இணைங்கன்னா இணைய முடியாது. நாங்க வந்து ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்படுத்தி இருக்கிறோம், அதுதான் நாங்க கீழ்ப்படிவோம். எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த பாஸ்டர் வந்து டோக்கன் போடணும்னு சொன்னாரு, டோக்கன்ல தான் எங்களுக்கு உயிரே இருக்குது, நாங்க கீழ்ப்படிய மாட்டோம். இந்த மெசேஜில் இருக்க பிலீவர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாஸ்டர் தான் காடு. பைபிள்ல வந்து தேவனுடைய வார்த்தையோட அடையாளப்படுத்தி தேவனுடைய வார்த்தை அப்படி போட்டிருக்குன்னா அதை பார்க்க மாட்டாங்க, எங்க பாஸ்டர் சொன்னார். அவனால மேரேஜ் நடக்காத்தோட பரவாயில்ல, நாங்க வந்து தாலி டோக்கன் போடுவோம். என்ன செய்ய முடியும், வார்த்தையோடு வந்து அடையாளம் காமின்னா அடையாளம் காமிக்கதில்லை. அவள் ஒரு நாளில் புறக்கணிக்கப்பட்டாள், அவள் புறக்கணிக்கப்பட்டாள். அதே போல கிங் சால நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த சப்மிஷன் ஒபீடியன்ஸ் கிடையாது. ஆண்டவர் அவனை முதலாவது ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்படுத்தினார். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு சப்மிட் டு தி வாய்ஸ் ஆஃப் காட் த்ரூ தி ப்ராபெட் சாமுவேல். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. A lack of submission to God. இத தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவனுக்கு பிரியமில்லை. அதனால கடைசியில் என்ன நடந்தது, அமலேக்கிலோடு போய் யுத்தம் பண்ணு, ஆடு மாடுகள் எதையுமே மீதியா வைக்காத, எல்லாத்தையும் நிர்மூலம் பண்ண வேண்டும். என்னுடைய ஜனங்கள் பிரயாணம் பட்டு போகும்பொழுது அமலேக்கம் வந்து வழி மறிச்சான், அதுதான் பெரிய பாவம். ஒரு ஊழியம் போகும் பொழுது அந்த ஊழியத்தை வந்து வழி மறிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்ம மன்னிச்சாலும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார், தண்டனை கிடைக்கும். இது கர்த்தருடைய ஊழியம். ஒருத்தர் வந்து குறுக்க வந்து வழி மறிச்சா இந்த சபை நடக்க கூடாது, அரசியல் வல்லமையினால நாங்க ஸ்டாப் பண்ணுவோம்னா அது தண்டனை, பெரிய தண்டனை கிடைக்கும். அமலேக்கர் வந்து வழி மறிச்சான், அது யாத்திராம 14 வாசிக்கிறோம். அதை ஆண்டவர் நான் இன்னும் மனசுல வச்சிருக்கிறேன், அவனுக்கு தண்டனை போதாது, இன்னும் தண்டனை ஜாஸ்தி வேணும். நீ போய் அந்த அமலேக்கர் மேல யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணு சொல்லும் பொழுது ஜனங்கள் சொன்னாங்க, நம்ம ஆடு மாடுகள்ல பிரதானமானதெல்லாம், நல்ல கொழுப்பான ஆடு மாடுகள் எல்லாம் நம்ம வந்து கத்திற்கு பரிசெலுத்தலாம், அதனால அதெல்லாம் நம்ம சங்காரம் பண்ண வேண்டாம் சொல்லும் பொழுது, இந்த சவுலும் மனுஷங்களுடைய பேச்சை கேட்டு அந்த கொடுமையான ஆடு மாடுகளை வைக்கும் பொழுது சாமியல் வருகிறான். சாமியல் எங்க சவுல் வந்து உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அப்படி என்ன என் காதுல மாடு ஆடு சத்தம் கேட்குது, அது என்ன ஜனங்கள் அப்படி சொன்னாங்க, அதனால நான் அதை தப்ப வச்சிட்டேன். எங்க வந்து அந்த மேலேக்கியுடைய ராஜா எங்க, அவன் அங்க இருக்கிறான், அவன கூடாரத்தில் இருக்கிறான், இவன் அவன்கிட்ட சிரிச்சு பழகிட்டு இருக்கிறான். அவனை சங்காரம் பண்ணதுக்கு பதிலாக இப்படி சத்ருவோடு போய் ஐக்கியம் வைத்துக் கொண்டான். தேவனுடைய பிள்ளைக்கு சத்ருவாக இருக்கிறவங்களோட ஐக்கியம் வைத்துக் கொண்டான். அவனுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு தப்புன்னு தெரியும், ஆனாலும் அவனுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு பாவிகளோடு ஐக்கியம் வைக்கல சிலருக்கு இன்ட்ரெஸ்ட், தேவன் பிள்ளைகளோட ஐக்கியம் வைக்க மனசு வராது. அந்த பாவிகளோடு போய் நம்ம வந்து நம்ம ஃபெலோஷிப் வச்சு அவங்க கூட நம்ம பேசி சிரிக்கணும் இப்படின்னு ஒரு எண்ணம், இதுதான் அந்த சால். நீ சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. 22:23 நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு என்னென்றால் 26 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உண்மை ராஜாவாராது புறக்கணித்தார், ராஜபாரம் உன்னை விட்டு போயிடுச்சு. பாத்தீங்களா, அவனுக்கு அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட் இல்ல. அவன் சாமுவேல் த ப்ராஃபிட்டுக்கு அவன் அடங்கி இருக்கணும். சாமுவேல் த ப்ராஃபிட் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு, இருமாப்பா ஆளுகை செய்யல, தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கு, நீ இதை வந்து நீ இதை நிறைவேற்றணும் அப்படிதான் சொல்றாரு ஒழிய கட்டாயப்படுத்துதில்ல. ஆனா இவன் தந்து தன்னுடைய சுயாதீன சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனால ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விட்டான். அதே போல நம்ம பார்க்கும் பொழுது, ஆதானை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் எரிகோவின் பொருட்கள் எல்லாம் சபிக்கப்பட்டது, எதையுமே அங்கிட்ட பொன் வெள்ளி எல்லாம் எடுக்கக்கூடாது, அந்த பொன் வெள்ளியெல்லாம் கர்த்தருடைய பொக்கிசத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஜோஷுவா சொல்லும் பொழுது இந்த ஆகான் என்ன செய்கிறான் என்றால், அந்த வெள்ளிய பாபிலோனிய சால்வையும் ஒரு பொன் பாளையத்தையும் அவன் எடுத்து வைக்கிறான். 24:7-25
அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில்
அதெல்லாம் இச்சித்து எடுக்கிறான். கீழ்ப்படிதல் இல்ல, ஒரு ஒப்பு கொடுத்தல் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்னும் கடினமானது கிடையாது, அதுக்கு சப்மிஷா இருந்தா நல்லா வாழலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நல்ல ஃப்ரீடமா இருக்கலாம். இவன் என்ன செய்யணும், நமக்கு ஏதோ கிடைச்சுக்கிட்டுனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அதனால பொன் பாளையத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு நம்ம பெரிய பணக்காரங்களா மாறப்போறோம் அப்படின்னு அவன் மனக்கோட்டையில செஞ்சான். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதை இச்சிக்காத, அதை எடுக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் அதை இச்சித்து எடுக்கும் பொழுது என்ன கடைசியா என்ன ஏற்பட்டது, அவன் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் மாத்திரமல்ல அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருந்தாலே கல்லறிஞ்சி அந்த அந்த இடத்துல அவனை வந்து கொன்று போடும் பொழுது அவன் ஃபேமிலி எல்லாருமே இவன் ஃபேமிலியை பாவம் செய்யல, அவங்களும் சேர்ந்து கொல்லப்பட்டாங்க. அந்த பள்ளத்தாக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. வார்த்தை என்ன சொல்லுவா, அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம அவருக்கு கீழ்ப்படிஞ்சா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோபு 4:7 வாசிக்கலாம்.
ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்கணும், பாசத்தை வந்து எதிர்த்து நிற்பாங்க சிலர். நீ எதிர்த்து நிற்கிறது பிசாசோட எதிர்த்து நில்லு, தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க கூடாது. அதனால ஃபார்முலா என்னன்னா, நம்ம பிசாசை ஜெயிக்கணும்னா நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் பிசாசை ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வித் சப்மிஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட், தென் யூ ஹேவ் விக்டரி ஓவர் தி டெவில். அதன் பின்பு உங்களுக்கு பிசாசு நல்ல ஜெயம் கிடைக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியா பிசாசு நம்மளை ஜெயிச்சிருவோம். பிசாசை நம்ம ஜெயிக்கணும்னா ஃபார்முலா என்ன, முதலாவது நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இரண்டாவது பிசாசை நம்ம ஜெயிக்கலாம். ஆமென்.
ஆமென்.
இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா சப்மிஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவது அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதன் பின்பு நமக்கு வந்து சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். ஆமென்.
ஆமென்.
ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு தேசமானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆமென்.
அந்த தேசமானது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகினால் அந்த தேசத்தை அவள் ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். மறுபடியும் அவள் கர்த்தரில் திரும்பினால் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு நேஷன், அதே போலதான் ஒரு ஃபேமிலி, அதே போலதான் ஒரு தனிப்பட்ட மனுஷன், அதே போலதான் ஒரு சபை. அதான் நேஷன், அதுக்கு பிறகு சர்ச், ஃபேமிலி, இண்டிவிஜுவல், எல்லாத்துக்கும் சேம் ப்ராப்ளம். சேம் வந்து டீச்சிங், ஒரே டீச்சிங் தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தா அவர் உங்களை உயர்த்துவார், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா நீங்க தாழ்த்தப்படுவீங்க. இந்த ஒரே ஃபேமிலா, இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுது. ஒரு தேசம் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அதை ஆஸ்வதித்தார். நீங்க நியாயாதிபதி புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான புஸ்தகம், அதை நீங்க நேசித்து படிக்க வேண்டும். பைபிள் படிக்கணுமே அப்படின்னு படிச்சா உங்க மண்டையில ஒண்ணுமே ஏறாது. நீங்க அதை நேசித்து அதை படிச்சீங்கன்னா உங்க மனசுல நல்லா பதி. நிறைய படிச்சிருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்கலாம், ஆனா பைபிள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிச்சா கேள்வி கேட்டா ஒண்ணும் பதில் சொல்ல தெரியாது. என்னன்னா படிச்சு என்ன பிரயோஜனம்? பைபிள்ல நேசம் கிடையாது, கடமைக்காக படிப்பது. அதுல ஒரு வாஞ்சியோடு படிச்சா தானே அது புரியும். அது தேவனுடைய வார்த்தைன்னு நினைச்சாதானே புரியும். உலகமா டிகிரி வாங்கினாலும் இந்த பைபிள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது எப்படி நமக்கு புரியும்? நீங்க நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஏழு நியாயாதிபதிகள் வருகிறாங்க. அவங்க வந்து என்ன செய்ய, விஸ்வ ஜனங்கள் முதலாவது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள், அதனால ஆண்டவர் ஒரு ராஜா கீழே அடிமைப்படுத்தி போடுகிறார். கூசான் ரிசாய்தாம் என்ற ராஜா கீழே 8 வருஷம் அடிமைகளா இருந்தார்கள் அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் நம்ம வாசிக்கிறோம், 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார், ஒரு ரட்சகனை எழுப்பினார். ஒத்தானியல் என்று தானே அந்த மனுஷனை எழுப்பும் பொழுது அவன் போய் அவங்கள முறியடித்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறான். பின்பு தேசமானது 40 வருஷம் அது இளைப்பாறுதல் இருந்தது, அல்லது 18 வருஷம் இளைப்பாறுதல் இருந்ததா, யுத்தமே இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. பின்பு அதுக்கு பிறகு என்னன்னா அந்த சைக்கிள் வந்து மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அந்த புத்தகத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா அதன் பின்பு அவர் கர்த்தருக்குரியமாக பாவம் செய்வார்கள், ஆண்டவர் மோப் கையில விற்று போடுவார். அப்பொழுது கர்த்தர் நோக்கி கூப்பிடுவாங்க, உடனே ஆண்டவர் ரட்சகரை எழுப்புவார், அங்கே ஏகூத் என்கிறன் எழுப்புகிறார். அவன் போய் அவங்களை விடுதலை பண்ணுகிறான். விடுதலை பண்ணும்போது தேசம் 80 வருஷம் அமைதலா இருந்ததுன்னு போட்டிருக்கும். அதன் பின்பு அவர்கள் கர்த்தருக்குரியமாய் பொழுது யாபின் கையில, கானானிய ராஜா யாபின் கையில ஒப்படைக்கிறார். இதை கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பாராக்கை அனுப்புகிறார். அதே போல மீதியானியர் கையில ஒப்படைக்கும் பொழுது ஏன் ஒப்படைக்கிறார்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது பிசாசு கையில ஆண்டவர் கொடுத்துருவார். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியா பிசாசு கையில ஆண்டவர் கொடுத்துருவார். அதுதான் முடிவில் நடக்க போகுது. யாரா இருந்தாலும், அது ஒரு தேசமா இருந்தாலும், ஒரு ஃபேமிலியா இருந்தாலும், அது ஒரு சர்ச்சா இருந்தாலும், அல்லது ஒரு தனிப்பட்ட மனுஷனா இருந்தாலும், ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினா ஆண்டவர் பிசாசு கையில ஒப்படைச்சிருப்பார். பிசாசு அவனை அடிமையாக்கி போடுவான். அவனுக்கு ஃப்ரீடம் கிடையாது, சமாதானம் கிடையாது. அதனால யாபீன் வந்து ஆளுகை செய்தான். அதன் மீது மீதியானியர்கள் வந்தார்கள், ஆண்டவர் கிதியோனை அங்கே எழுப்பினார். அம்மோனியர்கள் வந்தார்கள், கர்த்தர் எப்தாவை அனுப்பினார். பின்பு நினைச்சான் பெலிஸ்தர்கள் வரும்பொழுது ஆண்டவர் சாம்சனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து என்ன, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது உடனே பிசாசு வந்து அவங்களை அடிமைப்படுத்தி சந்தோஷத்தெல்லாம் எடுத்துருவான், ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துருவான். அதன் மீது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒரு ஜட்ஜி அனுப்புகிறார், ஒரு நியாயாதிபதி அனுப்பி அந்த நியாயாதிபதி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவங்களை கீழ்ப்படிய வைப்பான். உடனே ஜெயம் கிடைக்கும், ஆசீர்வாதம் வரும், நாங்க ஃப்ரீடம் வரும். ஹல்லேலூயா. சுயாதீனமா இருப்பாங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சா தான் ட்ரூ ஃப்ரீடம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனா சாத்தானுக்கு அடிமையாக வேண்டும், ரொம்ப மோசமா நிலைமை மாறிடும். இதை வந்து நீங்க வந்து இந்த நியாயாதிபதி புஸ்தகம் முழுசும் அதுதான் நமக்கு சொல்லுது. அதுல இருக்கிற மிஸ் அதுதான். அதுல ஒரு தேசமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் அந்த தேசத்தை வந்து அங்கே வந்து அது வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அதே போல ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்துக்கு அவன் கீழ்ப்படியவில்லை என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை சப்மிட் பண்ணவில்லை என்றால், அவருடைய லீடர்ஷிப் கர்த்தருடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர் தாழ்த்தி போடுவார். ஆனா கீழ்ப்படிந்தால் பிளஸிங் அண்ட் விக்டரி. ஹல்லேலூயா. நமக்கு கடைசியா மேல நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதே போலதான் ஒரு கணவன் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்தை நேசித்து அன்பாக வழி நடத்த வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பத்தில் ஃப்ரீடம் இருக்கும். அந்த மனைவி என்ன சென்றால் அந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் அவன் கீழ்ப்படிக்காம குடிக்க போனா அவன் என்ன சென்றால் பல தீய பழக்கோடு பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அவன் போனான் அந்த குடும்பமே சீரட்டு போகும். அவனுக்கு அனைவரும் குடும்பத்தை கொடுக்கும் பொழுது அவன் முன்னாடியா நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற மனைவி பிள்ளைகளும் நல்ல மாதிரி இருப்பாங்க. அங்க போனேன், இங்க போனேன், ஊர் சுத்த போனேன், இப்படி நேரத்தெல்லாம் வீணா கடத்தி கொண்டு இதை அங்கெங்க அலைப்புண்டு தெரிகிறவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமா போயிடும். அதே போல பிள்ளைகள் வந்து சப்மிசிவ் அண்டர் த ப்ரொடெக்ஷன் அண்ட் காட்லி மதர் அண்ட் ஃபாதர். அங்க தேவ பக்திக்கு எதுவான கணவன் மனைவிக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டு, சுதந்திரம் உண்டு, சந்தோஷமா வாழலாம்.
ஆமென்.
சொல்லப்பட்டிருக்க எபேசியர் 5:22 மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6:1-2 வாசிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், மனைவிக்கு புருஷன் தலையா இருக்கிறான், பிள்ளைகள் வந்து அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. இதுதான் ஒரு நல்ல ஃபேமிலி. ஃபேமிலி கணவர் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது. காட் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கும் பொழுது, மனைவி அவருக்கு கீழே இருக்கும் பொழுது, பிள்ளைகள் அதுக்கு கீழே இருக்கும் பொழுது அது நல்ல ஒரு ஃபேமிலி. அதே போல ஒரு சபையானது பாஸ்டர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்மாதிரியா ஜீவிக்கும் பொழுது, அந்த விசுவாசிகள் அந்த பாஸ்டர் கீழே இருக்கும் பொழுது இது அதுதான் ஒரு நல்ல சர்ச். அதுதான் உண்மையான ட்ரூ சர்ச், யுனைடெட் ஃபேமிலி. அவங்க வந்து தேவனோடும் இது அவர்கள் போதகரோடும் எல்லாரோடும் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் இசைந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசுவதில்லை. இது என்ன சொன்னால் குறை பேசுறது இருக்கிறதுலே ஈஸியான ஜாப் வந்து குறை கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸியான ஜாப், உலகத்திலே மிக எளிதான ஒரு வேலை, சீப் பிசினஸ் வந்து என்னன்னா மற்றவங்களை குறை கண்டுபிடிப்பது. அது வந்து என்ன சொன்னால் நமக்கு மேல இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மேல குறை கண்டுபிடிப்பது உலகத்திலே ஈஸியான ஜாப் அதுதான். நம்ம கீழ்ப்படுறோமா? நம்ம என்ன அதாரிட்டிக்கில இருக்கிறோம்? நம்ம ஒரு பாஸ்டர் அதாரிட்டிக்கில இருக்கிறோம். பாஸ்டர் வந்து தேவனுடைய வார்த்தையின் கீழே இருக்கிறார். அந்த ஹையர் பொசிஷனுக்கு நம்ம அதாரிட்டிக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு சுயாதீனம் நிறைய, ஃப்ரீடம் நிறைய, சந்தோஷம் நிறைய, ஆசீர்வாதம் நிறைய. அந்த ஸ்தானத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதிக தண்டனையும் அதிக விதமான நமக்கு வந்து நம்ம அதிக விதமான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். ஆண்டவருடைய மனசுல என்ன இருக்கிறது? The purpose that God was in his mind from the beginning. ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய மனசுல என்ன இருக்கிறது? தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது அவர் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் வந்து சர்வ வல்லமுள்ளவர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் பரிகாரி, அவர் நியாயாதிபதி, அவர் ராஜா, அவர் மீட்பர், அவர் ஆத்ம நேசர். இதெல்லாம் அவருக்குள்ள ஒரு இரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணணும்னா அவர் மனுஷனா வர வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மனுஷனா வந்து தன்னுடைய சுபாவம் என்னங்கிறத வெளிப்படுத்தினார். அதே போல நம்ம உலகப்புறமா ஒரு வாழ்க்கையை நமக்குன்னு கொடுத்தாதான் நம்ம சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும். நமக்கு உலகப்புறமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதுக்கு தந்திருக்கிறார்னா உங்களுக்குள்ள இருக்க நேச்சரை வெளிப்படுத்துறீங்க. இந்த உலகத்துல தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதனால ஆண்டவர் வந்து அநேக ஜனங்கள் நிறைந்த உலகத்துல குணந்து நம்ம புத்தி எப்படி இருக்குன்னு மற்றவங்க பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கை உங்க புத்தி எப்படி இருக்குது? இந்த சிஸ்டர் எப்படி இருக்காங்க? இந்த பிரதர் எப்படி? இவங்க என்ன புத்தியை வெளிப்படுத்துறாங்க? என்ன நல்ல சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க? என்ன கெட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது? எல்லா தலரும் கடைசி நேரத்தில் வெளிப்பட்டு போகும். இந்த மெசேஜ் அவருக்கு முன்னதாக எல்லோருடைய சுபாவமும் வெளிப்பட்டு யாரும் தங்களுடைய சுபாவத்தை மறைச்சு வைக்க முடியாது. இது கிரேச்சர் லைட்ஸ் ஆகிருக்கிறது. அவங்க நம்மளை கொண்டு நம்ம தேவனுடைய பிள்ளையா அல்லது அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா கீழ்ப்படியாம மனம் போல திரிகிற நம்ம பிள்ளைகளா இருக்கிறோமா நமக்கு செம்மையான போக்குல போறோமாங்கிறது எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியும். எல்லாருடைய லைஃபும் கிளியரா தெரியும். இது அவ்விதமான ஒரு காலம். இது எல்லாரும் தங்களுடைய கேரக்டரை வெளிப்படுத்த வேண்டிய நேரம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய அன்பு எவ்விதமா இருக்கிறது, உங்களுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு இருக்கிறது, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன என்பதை நீங்களே உங்களை அறியாமலே வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்தணும். அவர் எப்படியாப்பட்ட வெளிப்படுத்த, அவர் இயேசுவாக உலகத்தில் வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் 33 வருஷம் ஜீவிக்கும் பொழுது 3 வருஷம் ஊழியத்தில் யூதா சமாரியா கலிலேயாவில் அவர் எப்படி ஜீவித்தார், அதை மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான்ல பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளவங்க உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு தீவிய சுவாபம் உள்ளவராக அவர் மாம்சத்தில் வந்ததுனால வெளிப்படுத்த. அதே மாதிரிதான் நம்மளும் அவர் கொண்டு நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காண்பிக்கிறார். நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை நிரூபித்து காண்பிக்கிறது. அவருடைய சிந்தையில நம்ம மறைவா இருந்தோம், இப்பொழுது அவர் நம்மை மாம்சத்தில் கொண்டு வந்திருக்கிறார். கடைசியா தேவன் என்ன செய்யறார் என்றால், அவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பிரைட கொண்டு வர வேண்டும். மெனி மெம்பர் சர்ச் அங்க கொண்டு வரும், அநேக அங்கத்தினர்களை கொண்ட ஒரு பிரைட கொண்டு வந்து அந்த பிரைடு தன்னுடைய சுவாபத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். அவள் வந்து இயேசுவாக இருக்கிறாள். இயேசு எப்படி அவர் இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு சபையை கொண்டு வருகிறார். அந்த சபையானது என்ன செய்யறதால், அது சப்மிஷா இருக்கும் பொழுது, ஒபீடியன்ஸா இருக்கும் பொழுது, தனக்கு மேல அத்தாரிட்டி மெசேஜ் வேர்ட் ஆஃப் காட், அதுக்கு அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கும் பொழுது அவள் தன்னுடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. மனவாட்டின்னு சொல்ற எல்லாரும் மனவாட்டி கிடையாதுங்கிறத நம்ம அறிஞ்சு கொடுக்கணும். அதனால இந்த சர்ச் வந்து என்ன செய்யறா, சென்னை பட்டணத்தில் மெசேஜ் தகவல் நிறைய சபைகள் இருக்கிறது. நம்ம சர்ச் வந்து ஒரு திவ்ய சுவாபத்தினுடைய சர்ச்சா இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய லைஃபை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். நம்முடைய கேரக்டர் அதுக்கு வெளிப்பட, நமக்கு சப்மிஷன் இருந்தால், ஹியூமிலிட்டி இருந்தால், ஒபீடியன்ஸ் இருந்தால், நம்ம ஹையர் அதாரிட்டி, நமக்கு மேல இருக்க அதாரிட்டிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருந்தா நம்ம சபை வந்து மனவாட்டி சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஆண்டவர் கடைசியா ஒரு சபையின் மூலமாக தன்னை அவர் ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று இது வந்து காட்ஸ் பர்பஸா அவருடைய மனசுக்குள்ள இருக்கு. அதான் தேவன் என்னவா இருந்தாரோ அதையெல்லாம் கிறிஸ்துக்குள் ஊற்றினார், கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதையெல்லாம் தம்முடைய சபைக்குள் ஊற்றினார் என்று பிரதர் பிரணம் அடிக்கடி சொல்லி இருக்கிறார். சாத்தானுடைய பர்பஸ் என்ன, அவருடைய பிளானை போய் டிஸ்டர்ப் பண்ணணும். அவருடைய பிளான வந்து நமக்கு எடுக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லி அவனுடைய நோக்கம் வந்து அதான். அவன் ஆதியிலிருந்தே அவ்விதமான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறான். அதனால அவன் என்ன செய்யறான் என்றால், ஜனங்கள் ஐக்கியமா இருக்கிற வார்த்தையோடு இருக்கிற ஐக்கியத்தை, ஒருவரோடு இருக்கிற ஐக்கியத்தை அதை வந்து கெடுக்க வேண்டும், தேவனுடைய குடும்பத்தை சிதைக்க வேண்டும் என்று அவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அதனால்தான் அவன் என்ன செய்தான் என்றால், அந்த ஆடம் அந்த ஈவை வந்து அவள் வந்து தேவனை விட்டு அவள் பிரிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஈ சுக்கிட்ட போன ஹெல்சல் டு அவர் ஓன் கவர்னன்ஸ், சி சூஸ் எ டெமோக்ரஸி, அவள் சுயாதீனமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள். அவன் போய் ஏவாளோடு பேசி அவள் புருஷனுக்கு கீழ்ப்படியக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியக்கூடாது, தன் இஷ்டம் போல ஜீவிக்க வேண்டும், சர்ப்பத்தோடு ஐக்கியப்பட வேண்டும், புருஷனுக்கு அடங்கி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவள் வந்து அந்த டெமோக்ரஸி என்னுடைய இஷ்டம் அப்படிங்கிறா. இன்னைக்கு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல அதாரிட்டி கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியாச்சு, யார் யாரு யாரோட விருப்பமா இருக்கா, ரெண்டு பேரும் சம்மதம் தான் போகலாம், பிள்ளைகளை விட்டுட்டு கூட போகலாம். நீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேத்து பேப்பர்ல கூட இருக்கு. அதனால பாருங்க, இதுதான் வந்து டெமோக்ரஸி, தங்களுடைய இஷ்டம் போல ஜீவிப்பது. அது நீ புருஷனுக்கு கீழ்ப்படியும் அவசியம் இல்லை, உன் பிள்ளைகளை வளர்க்கணும்னு அவசியம் இல்லை, இஷ்டம் போல நீ போகலாம், அவனும் இஷ்டம் போல போகலாம், போலீஸ் ஸ்டேஷன்ல தண்டனை கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டிருக்காங்கல்ல, அவன் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. விருப்பப்படாம அவங்க வந்து போனா அது பலாத்காரன்னு ஆகும், அது பாலியல் பலாத்காரம் சொல்லி கேஸ் போடலாம்னு ரெண்டு பேரும் விருப்பப்படும் பொழுது நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லையா, அந்த ஃபேமிலி இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் இங்க வராது. எங்க சட்டம் வந்து அப்படி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியாச்சு, இனிமேட்டு நாங்க போலீஸ்காரங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தான் நாங்க பார்க்க முடியும். லாவெல்லாம் திருத்திட்டாங்க. அவள் சுயாதீனமா இருக்கணும் நினைத்தாள். அவள் வந்து ஆடமுக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கல. அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கல. அவளுக்கு சப்மிசிவ் ஸ்பிரிட் இல்ல, அவளுக்கு ஒபீடியன்ஸ் இல்ல. நான் என்னுடைய இஷ்டம், நான் பெரிய ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூசல் டு பி சப்மிசிவ் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவள் மறுத்து விட்டாள். என்ன நடந்தது? அடிமைத்தனமும் இதோ வியாதியும் வேதனையும் கடைசியில மரணம் தான் வந்தது. அதனால நம்ம எல்லாரும் ஒரு ஒன்னஸ், பிரதர் சொல்கிறார் ஒன்னஸ் என்று சொல்கிறார், ஒன்னஸ் வித் காட், தேவனோடு ஐக்கியப்படுவது, தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம ஐக்கியப்பட்டு நம்ம அந்த ஆண்டவருடைய அந்த விதமான அந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள அந்த பிரமாணத்துக்குள்ள இருந்தோம்னா நமக்கு அதிக பாதுகாப்பு, நமக்கு அதிக சுயாதீனம், அதிக சுதந்திரம். ஆமே. ரெண்டு கதைகள் இருக்கிறது பிள்ளைகளுக்கு பாடப்ப சொல்ல கதை இருக்கு. அந்த கதை என்னன்னா, நாலு காளமாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு சிங்கம் அந்த காளமாடை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. அதனால அந்த காளமாடை வந்து சாப்பிடறதுக்கு பக்கத்துல வரும்பொழுது நாலு காளைகளையும் சேர்ந்து அந்த வந்து முட்டி தள்ளிடும். இப்படி எத்தனையோ முறை அந்த சிங்கம் ட்ரை பண்ணியும் எந்த மாட்டையும் சாப்பிட முடியல. அதனால ஒரு நரிகிட்ட போய் சொல்லுது, இதே மாதிரி நான் வந்து சாப்பிட முடியல, நாலு பேரும் சேர்ந்து என்னை முட்டி தள்ளிருந்தாங்க. இப்பொழுது நரி என்ன வேலை செய்து ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் போய் சொல்லுது, ஒருத்தருக்கு உரமா ஒருத்தர் சொல்லுது, கோல் முட்டி விடுது. அதனால இப்போ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சேராம நாலு பேரும் தனித்தனியா போய் மேயிறாங்க. இது இந்த நரி வந்து அது வந்து எல்லாத்தையும் பிரிச்சு விட்டு ஒருத்தருக்கு உரமா பேசி நாலு பேரும் பிரிச்சு விட்ட உடனே சிங்கம் ஒவ்வொரு மாடா சாப்பிட்டுட்டு. அதே போலதான் ஆண்டவர் ஒரு வச்சிருக்கிறாரு, மேல கத்தரு, அதுக்கடுத்தால பாஸ்டர், அதுக்கடுத்தால விசுவாசியும் வச்சிருக்கிறாரு. பாஸ்டர் கத்தருடைய வார்த்தைக்கு கீழே இருக்கணும், இத விசுவாசிகள் வந்து பாஸ்டருடைய பிரசங்கத்துக்கு கீழே இருக்கணும். இவ்விதமான ஒரு அதாரிட்டி இருக்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இடப்பாரு, நம்ம இஷ்டம் போல போலாம். அவர் பிரசங்கத்துல சொல்வார், நம்ம இஷ்டம் போல போலாம். பாருங்க, நரி வந்து அப்படி சொல்லும், பிசாசு வந்து உங்க இதயத்துல அப்படி சொல்லும் பொழுது கடைசியில உங்களுக்கு தான் ஆபத்து. அதே போல பாஸ்டர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், நம்ம இஷ்டம் போல சபை நடத்தக்கூடாது. நம்ம செய்யற காரியம் வார்த்தையின்படி இருக்குதா, வார்த்தையின் ஒழுங்குல இருக்காருன்னு அவருக்கு மேல ஒரு அதாரிட்டி இருக்கு. அப்படி எல்லாமே ஒரு சப்மிசிவ் ஸ்பிரிட் இருந்தா அந்த ஒன்னஸ் இருக்கும் பொழுது அந்த இது அதை வந்து ஜெயிக்க முடியாது. இந்த சாத்தா என்னச்சுதான், நரி வந்து அப்படி சொன்ன உடனே இந்த மாடுகள் ஒன்ன ஒன்ன வெறுத்து தனித்தனியா போகும் பொழுது என்னாச்சு, எல்லாமே காலியா போச்சு. அதே போல ஒரு தாத்தனுக்கு சில பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஆம்பிள் பிள்ளைகளும் கீழ்ப்படுதில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், தகப்பனார் சாக போறாரு, இந்த பிள்ளைகள் எப்படி சண்டை போட்டுருந்தா எப்படி இவங்க உருப்படுவாங்க. அதனால சாக நேரத்தில் நாலு பையங்களையும் கூப்பிட்டு ஒரு விறகு கட்டைய வந்து கட்டு, ஒரு விறகு கட்டை கொண்டு வந்து பத்து பதினஞ்சு கொம்பு வந்து கட்டி இருக்கு. இப்ப இதை வந்து ஒடிங்க பார்க்கலாம், ஒடிக்க முடியல, ஏன்னா எல்லா கொம்பும் சேர்ந்து இருக்கு, ஒடிக்க முடியல. பிறகு தனித்தனியா ஒன்னொன்னா எடுத்து உடையினா ஈஸியா உடைச்சிட்டாங்க. அதே போல நீங்க சேர்ந்து இருந்தீங்கன்னா, அண்ணன் தம்பிமார் சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலம். நீங்க தனித்தனியா சண்டை போட்டு போனீங்கன்னா உங்களை ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம், நீங்க ஈஸியா வீழ்ச்சி அடைவீங்க. அதே போல ஒரு சபையானது என்ன என்றால், அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட்ல இருந்து அந்த அத்தாரிட்டிக்குல இருந்தா அந்த சபையை பிசாசு ஜெயிக்க முடியாது, அவங்கள ஈஸியா வந்து மேற்கொள்ள முடியாது. இவங்க எல்லாம் ஒரு ஒன்னஸ்ல இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையோடு ஒன்னஸ்ல இருக்கிறாங்க. இந்த சபை ஒரு நல்ல ஒழுங்கு கிரமத்தில் இருக்குது. இந்த சபையை பிசாசு வந்து என்ன செய்ய முடியாது. ஆனா ஆளுக்கு ஒரு போக்குல போகும் பொழுது ஈஸியா சாத்தா அவங்களை மேற்கொண்டுரும். அதான் பிரதமர் ஒன்னஸ் இங்க செய்தில கொடுத்திருக்கிறார். அந்த ஒன்னஸ் இங்க செய்தில வந்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். 62 வருஷம் 2 மாசம் 11 தேதி கொடுத்த செய்தியில, ஃபர்ஸ்ட் மேன் அண்ட் ஃபர்ஸ்ட் உமன் இன் த கார்டன் ஆஃப் ஏடன் was in perfect harmony with God. முதலாவது மனுஷனும் முதலாவது மனுஷியும் ஏதே தோட்டத்தில் தேவனோடு கூட பரிபூர்ண இசைவாயிருந்தார்கள். பெர்ஃபெக்ட் ஹார்மனி வித் காட், அதனால பெர்ஃபெக்ட் ஒன்னஸ் அங்க இருந்தது. ஆண்டவர் அவங்க கூட பேசினார், லிட்ரிய அவர் வந்து வாயில பேசுறது அவங்க காதால கேட்டாங்க. God speaking லிட்ரிய with Adam and Eve. They were so perfect harmony with God. one with God. God and his family was one. Devanum avade kudumbavum one a irundhu. Adhala paarenga, no sickness. Anga vandhu endha vyadhiyum illai. No death, no sorrow, no heartache, no nothing. Just unspeakable. Anga vandhu endha vyadhiyo, maranamo, thunbamo kidaiyadhu. Anga solli mudiyadha sandosham unakkulla irundhathu. Never to be sick, never to be have a heart attack. Just one with God. தேவனோடு அவர்கள் ஐக்கியமாக இருக்கும் பொழுது எந்த வியாதியும் ஒன்றும் இல்லை. சாத்தான் வந்து அந்த லவ்லி பிக்சரை கெடுக்கிறான். அந்த லவ்லி பிக்சர் கணவன் மனைவிக்கு அடங்கி இருக்கிறாள், தாய் தப்பனுக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்கிறது. என்ன அழகான ஃபேமிலி இது, என்ன ஒன்னஸ் இருக்குது, நல்ல பிக்சர் இது. ஹலலூயா. கணவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார். காட்லி ஹஸ்பண்ட், காட்லி மதர், காட்லி சில்ட்ரன். என்ன அழகான குடும்பம். சாத்தானுக்கு அது பிடிக்காது. சாத்தான் என்ன செய்யறான் என்றால் அங்க டிஸ்ஹார்மோனி ஏற்படுத்துறான். அந்த இசைவை கெடுக்கிறான். அந்த பியூட்டிபுல் பிக்சர், அந்த அருமையான காட்சியை சாத்தான் கெடுக்க நினைத்து தான் அவனுடைய பர்பஸ் என்ன, அந்த பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை எப்படினாலும் அதை நம்ம வந்து தடுக்க வேண்டும் என்று, அதை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து ஏவாளோடு பேசும் பொழுது என்ன ஆச்சு, டிஸ்ஹார்மோனி. ஏதேனை விட்டு அவர்கள் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. காட்ஸ் ஐடியா என்ன, அவர் வந்து அன்பினால் ஆளுகை செய்ய வேண்டும், வார்த்தையினால் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஜனங்கள் சுயாதீனமாக, திருடமாக, சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, வியாதி இல்லாதபடி எவள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனா அவங்க சப்மிஷா இருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் இருக்கும், வார்த்தைக்கு அடங்கி இருக்க பொழுது கத்தர் அப்படி நினைக்கும் பொழுது இது என்ன செய்யுது, கொஞ்சம் போய் பையங்க வந்து நல்லாதான் இருப்பான், நல்லா இருப்பான், அங்கிள் ஆண்டிலாம் சொல்லுவான். அதுக்கு பேர் பெரிய பையனா வந்த மறைச்சு பார்த்துட்டு போவான். நம்ம வயதால போனா மறைச்சு பார்த்துட்டு போவான், சோத்திரம் பண்ண மாட்டான். ஒரு காலத்துல சோத்திரம் சோத்திரமா, இப்ப என்ன செய்யுது, அவன் பெரியவனா மாறிட்டான். உடம்புல வந்து கொஞ்சம் சதை வந்துட்டு, தெம்பு வந்துட்டு, இனிமே அவன் கீழ்ப்படிய மாட்டான். அதே போலதான் உலகம். அந்த 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 ஹார்மோனி, அந்த இசைவு இல்லை. அல்ல, தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கெடுத்துக்கொண்டு கடைசியா பாதாளத்தில் போய் சேர வேண்டும். காட்ஸ் ஐடியா என்னவென்றால் இது ஆண்டவர் வந்து என்ன லாஸ் அண்ட் அந்த சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் இல்லை. அன்பினால் அவர் ஆளுகை செய்ய வேண்டும், வார்த்தையினால் ஆளுகை செய்ய வேண்டும். ஜனங்கள் வந்து அந்த அத்தாரிட்டிக்கு அங்க கீழே இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா பிளஸிங் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாடு வந்து டெமோக்ரசி அண்ட் டிக்டோரஷிப் ரெண்டுல இருக்கு. ஒரு டிக்டோரஷிப் என்றால் ஒரு தனி மனிதன் உலகத்தை, ஒரு நாட்டை ஆளுவது. ஜனநாயகம் என்றால் ஜனங்களால் ஆளப்படுவது. கவர்மெண்ட் பை த பீப்புள், கவர்மெண்ட் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள். இதுதான் டெமோக்ரசி. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது ஒரு டிக்டோரஷிப். ஒரு தனி மனிதனுடைய ஆளுகை கிடையாது. அல்ல, தனி மனிதன் என்ன செய்கிறான் என்றால் ரெண்டுமே தவறு. டெமோக்ரசியும் சரியானதல்ல, டிக்டோரஷிப்பும் சரியில்லை. சைனால வந்து சி பேங்க், அவர் வந்து டிக்டோரஷிப்ல இருக்கிறார். இனிமே எலெக்ஷனே கிடையாது, நான் தான் கடைசி வரைக்கும். அதே போல ரஷ்யா, அங்க புச்சின் என்ன செய்யறார் என்றால் நான் தான் கடைசி வரைக்கும். இந்தியாவும் அப்படி மாறதுக்கு அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை புறக்கணித்து விட்டு ஒரு தனி மனிதனுடைய ஆளுகை வரும் பொழுது அந்த தனி மனிதன் ஜனங்களை பயத்தினாலே அவன் வந்து பயமுறுத்தி ஆளுகை செய்கிறான். அன்பினால் ஆளுகை செய்வதில்லை. அதே போல ஜனநாயகம் என்ன வந்து சொல்லும் பொழுது, ஜனநாயகத்தை என்னென்றால் எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது அவங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்வது, நாட்டினுடைய வருமானத்தை அவன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் அதிகமா தருவாங்கன்னு பாக்குறாங்க. ஜனங்கள் வந்து எந்த கட்சி அதிகமாக நமக்கு தருகிறது, அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டா நிறைய கிடைக்கும். எல்லாம் அந்த பப்ளிக் ட்ரெஷரிய வச்சுதான். அந்த நாட்டுக்கு என்ன வருமானம் இருக்கிறது, அந்த வருமானத்தை தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, இது தருவேன் அது தருவேன் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுக்கிறாங்க. கடைசியா என்ன ஆகுது என்றால் அந்த ஜனநாயகம் வீழ்ச்சி அடைது. ஜனங்கள் வந்து என்ன செய்யறார்கள், அவங்க வந்து பல கேள்விகளை கேட்டு பல போராட்டங்களை நடத்தி பின்பு அவங்க வீழ்ச்சி, அந்த ஜனநாயகம் வந்து 200 வருஷத்துக்கு மேல நீடிக்காதான். எந்த ஜனநாயகம் 200 வருஷத்துக்கு மேல நீடிக்காது. கடைசியிலே அந்த உலகம் வந்து வீழ்ச்சி அடையுது. இன்னைக்கு உலகம் டெமோக்ராட்டிக் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, டிக்டேட்டர்ஷிப் வீழ்ச்சி அடைஞ்சு விட்டு. ஒரு காலத்தில் ராஜாக்கள் உலகத்தை ஆண்டாங்க, அது அழிஞ்சு ஜனநாயக ஆட்சி இந்தியாவில் வந்துச்சு. நம்ம நாட்டை வந்து வெள்ளக்காரர்கள் ஆண்டார்கள், முகமதியர்கள் ஆண்டார்கள், சுல்தான்கள் ஆண்டார்கள். இதுதான் என்ன செஞ்சார்கள் என்றால் பனைங்க குட்டி அரசர்கள் ஆண்டார்கள். ஆனால் டிக்டேட்டர்ஷிப் அது வீழ்ச்சி அடைஞ்சு ஜனநாயகம் வந்தது. ஜனநாயகம் வந்து அதுவும் வீழ்ச்சி அடையும். எல்லாம் அந்த பப்ளிக் ட்ரெஷரிய வச்சுதான் அவன் வந்து சொல்றது. அங்க வந்து தீபாவளா போச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அதனால எல்லாமே வீழ்ச்சி அடையும். அந்த பாலிடிக்ஸ் எல்லாமே வீழ்ச்சி அடையும். இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் டைம்ல இருக்கிறோம், எல்லாமே வீழ்ச்சி அடையும். ஹியரிங், ரெகனைசிங், ஆக்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் என்ற செய்தியில பிரதமர் சொல்கிறார். 60 வருஷம் 2 மாசம் 21 தேதியில பாலிடிக்ஸ், வார் பாலிடிக்ஸ் அட் தி எண்ட், இஸ் அட் தி எண்ட். இப்பொழுது அது முடிவுக்கு வருகிறது. Dictators is wrong. தனி மனிதனுடைய ஆழ்வை தவறு. பாலிடிக்ஸ் இஸ் ராங், அரசியல் வந்து தவறானது. இட் வில் பி ஆல் சேல்ஸ் அண்ட் நோ ஆங்கர். ஜனநாயகம் வந்து என்னவென்றால் துடுப்பு இருக்கிறது, நங்கூரம் இல்லை. அவ்விதமாக அது போகிறது. பிரதமர் சொல்லியிருக்கிறார், எவரி கமர் வித் ஆல் கைண்ட் ஆஃப் க்ரூக்கட் திங்ஸ் அண்ட் கரப்ட் த கவர்மெண்ட். அவங்க பல கோணலான காரியங்களை கொண்டு வந்து, பண மதிப்பு, ஜிஎஸ்டி, பல கணக்கை கொண்டு வந்து ஜனங்களை வந்து இதை என்ன செய்தால் கெடுத்து போடுவது. கரப்ட் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் வந்து கரப்டாக மாறுகிறது. அதனால டிக்டேட்டர்ஷிப்பும் தவறுங்கிறாரு. இதை ஜனநாயக டெமோக்ரஸி தவறு, ரெண்டுமே நீடிக்காது. ஏதோ கொஞ்ச காலம் ஓடும், பிறகு எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு போகும். இன்னைக்கு உலகம் எல்லாம் விழுந்து போற நிலையில இருக்கிறது. ஆனா உலகம் எப்படி இருக்க வேண்டும், நாடு எப்படி ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்றால், ஒரு காட்லி மேன், ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் வந்து அவன் தேவனுக்கு கீழே இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால அன்பினால ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆட்சி அழகாக இருக்கு, அதுதான் நிலைச்சு நிற்கும். அதனால காட்ஸ் ஐடியா, ஆண்டோட ஐடியா என்னவென்றால் டு ரூல் எ நேஷன் பை காட்லி கிங். தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா வந்து ஆளுகை செய்ய வேண்டும். ஹூ இஸ் அண்டர் ஹிஸ் விஸ்டம், அவனுடைய ஞானத்தின் கீழ் லீடர்ஷிப் அண்ட் ப்ரொடெக்ஷன். அவன் வழி நடத்தும் பொழுது பாதுகாப்பு உண்டு. இதை என்ன செய்தால் எல்லாரும் சந்தோஷமா வாழ முடியும். ஒரு காட்லி கிங் வர வேண்டும். ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும். உலகத்தை ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு தேசத்தை ஒரு மனுஷன் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் காட்லி கிங்கா இருக்கணும். அவன் தேவனுக்கு கீழ் அவன் சப்மிஷா இருக்கணும். தேவனுக்கு கீழ் அவன் ஒபீடியன்ஸா இருந்தா அவன் வந்து அன்பினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆளுகை செய்யும் பொழுது அந்த கிங்டம் வந்து நிலைச்சு நிற்கும். அதுதான் தேவனுடைய பர்பஸ். ஆனா இப்பொழுது ஜனநாயகமும் தனி மனுஷனுடைய ஆளுகையும் எல்லாமே அது வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் அது செல்லுபடியாகும். பிறகு வீழ்ச்சி அடையும். ஜனநாயகம் கரெக்டா மாறிடும். அதே போல ஒரு சர்ச் வந்து ஒரு காட்லி பாஸ்டர், தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன், அவன் வந்து என்ன, ஜனங்களை பயமுறுத்தி அல்ல, ஜனங்களை வந்து அன்பினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் அவன் முன்மாதிரியாக வாழும் பொழுது அந்த சபையானது அது உண்மையாகவே தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனா ஓட்டு போட்டு பாஸ்டர் எடுக்கும் பொழுது, வேற சிஎஸ்எல் எல்லாம் ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க, நம்ம மெசேஜ்லயும் சில ஓட்டு போட்டு எடுக்கும் பொழுது வேற அவங்களே பாஸ்டருக்கு விரோதமா வருவாங்க. அவங்களே பாஸ்டருக்கு விரோதமா வந்து பாஸ்டரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டா, நாங்க தானே ஓட்டு போட்டோம், அதனால நீர் எங்களுக்கு கீழ்ப்படியணும். பாருங்க, அதெல்லாம் வந்து தேவனால ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. அவங்க சட்டத்தில் ஓட்ட கண்டுபிடிச்ச மாதிரி பிரதமர் பெண்ணா சொன்னாருமாங்க, கனி இருக்கும்பொழுது என் காயப்பை எடுக்கிறா, கனி இருக்கும்பொழுது காயப்பை நீ தெரிந்து கொள்றிய, கனியை பாரு. பிரதமர் பெண்ணா சொல்லுகிறார், காட்லி மேனா இருக்கணும். அவர் வந்து சப்மிசி டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை அந்தினாலும் தேவனுடைய வார்த்தை, கத்துடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் உன் லைஃப் இப்படி இருக்குது, நீ யோசிச்சுப்பார், நீ தெரிந்து கொடுத்து வாங்கி இருப்போம். கத்துடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுது, இந்த இந்த காலத்துக்கு கத்துடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுது அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அங்க வந்து அந்த சபையை நடத்தும் பொழுது அந்த சபை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனா ஓட்டு போட்டு நாங்க தான் வந்து மெஜாரிட்டி ஓட்டு போட்டு தெரியும் பொழுது ஓட்டு போடாதவங்க இருக்கிறாங்கல்ல, அது என்ன சபைக்குள்ள பாலிட்டிக்ஸ் கொண்டு வர்றது, முற்றிலும் தவறானது. கடைசியில் அந்த ஜனங்கள் வந்து பாஸ்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த சபை சீரழிஞ்சு போகும். டெமோக்ரஸியும் தவறு என்று சொல்லுகிறார், டிக்டேட்டர்ஷிப்பும் தவறு, காட்லி கிங் வர வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு நமக்கு உதாரணம் பைபிள்ல வந்து சாலமன். சாலமன் வந்து என்ன செய்யறான் என்றால், அந்த ரூலர்ஷிப் த நேஷன் ஃபார் எ காட்லி கிங், அவன் வந்து அந்த நாட்டை வந்து அவன் தேவபக்தியுள்ள ஒரு ராஜனாக அவன் ஆளுகை செய்தான். அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார், தேவனுடைய பிரமாணங்களை அவன் போதித்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சாலமனுடைய காலம் பொற்காலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவ வந்து வெள்ளி ஒரு பொருளா நினைக்கலையாம், வெள்ளிய வந்து செங்க கட்டியை சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க, அதே மாதிரி சேர்த்து வச்சிருந்தோம். வெள்ளி வந்து ஒரு மதிப்பே கிடையாது, வெள்ளிலாம் கல்லு மாதிரி சேர்ந்து குவியல் குவியலா கல்லு மாதிரி போட்டிருந்தோம். கோல்டுக்கு தான் வேலி வந்துச்சு, மற்ற எல்லாமே அவனுக்கு சீப் எல்லாம் இருக்கும். ஜனங்களுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அவனவன் தன்னுடைய அத்திமரத்தின் கீழே இருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ராஜாக்கள் 4:25 வாசிக்கலாம்.
சாலமோனுடைய நாள் எல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்.
எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க, ஃப்ரீடமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காட்லி கிங் அவங்களுக்கு இருக்கிற, சாலமோன் காட்லி கிங், தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா. அவன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணினான். அவன் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறான். ஒன்னு ராஜாக்கள் 8 வாசிக்க முடியும் என்ன ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருக்கிறான். 2 7 அந்த ஜபத்தை பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு பெரிய ஒரு காட்லி கிங். அவன் நீதிமொழியில் பிரசங்கி உன்னத பாட்டு எழுதியிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு காட்லி கிங். அந்த காட்லி கிங் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜா. அந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் தான் ஆளுகை செய்யணும். டெமோக்ரஸி வந்து கரெக்ட் கிடையாது, டிக்டேட்டர்ஷிப் வந்து அது சரி கிடையாது. அதே சமயத்தில் காட்லி கிங் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்து அவன் ஞானத்தோடும் தேவனுடைய வார்த்தையோடும் ஆளுகை செய்யும் பொழுது அங்கே வந்து செழிப்பு வருது. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் சுகமா இருந்தான், யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யம் நிறைய ஐஸ்வர்யம். எந்த சத்ருவும் அவர்களுக்கு விரோதமாக வந்து சண்டை போட வரல. 5:4 வாசிக்கலாம்.
ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாதலை தந்தார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை.
விரோதியும் இல்லை, ஒரு விரோதியும் கிடையாது, இடையூறும் இல்லை, எந்த இடையூறும் கிடையாது, எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க. இப்ப என்ன இடையூறு என்ன, இது போலீஸை வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவாங்க, நீ வந்து தெருவில் போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, என்ன விரோதம் என்னதான் இருக்குது. ஒரு விரோதியும் கிடையாது, ஒரு இடையூறும் கிடையாது, ஒரு யுத்தமும் கிடையாது. 40 அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் நல்ல செழிப்பு, நல்ல விதமான மரம் செடிகள் எல்லாம், கனிகள் தானியங்கள் திரளா விளைஞ்சது, நல்ல வர்ஷிப் நடக்குது தேவனுடைய ஆலயத்தில், பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயம். ஜனங்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு என்ன சந்தோஷமா இருந்தாங்க. காரணம் என்ன, ஒரு காட்லி கிங் அங்க இருக்கிறார், சிங்காசனத்தில் ஒரு காட்லி கிங் இருக்கிறார். நம்ம இந்தியா தேசம் அப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்தியா தேசம் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்ட், ஜனங்களை பயமுறுத்தி ஆளுகை செய்கிறார்கள். டெமோக்ரஸி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, டெமோக்ரஸி கரெக்ட் ஆகிவிட்டது, எல்லாத்திலையும் தெல்லு முள்ளுக்கான காரியங்கள் இருக்குது. என்ன இது, இது ஒரு ஒரு அரசாங்கமா, இது ஒரு ஆதாயுது, இப்படியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் எல்லாம் அப்படி இருக்கிறது. சிலோன்ல குண்டு வெடிப்பு, 100 பேர் செத்துருக்கிறாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குண்டு வச்சு இத எத்தனை பேர் செத்துருக்காங்க. நாட்டில் பாதுகாப்பு உண்டா, எந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடக்கும்னு தெரியுமா, மத கலவரம் இனக்கலவரம் ஜாதி கலவரங்கள் தீவிரவாதிகள் எல்லாமே எழும்பி நாட்டில் வந்து பயத்தை ஏற்படுத்தி ஜனங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. இப்படியா இருக்கணும் உலகம், இப்படியா இருக்கணும். சோலமன் ஆட்சி அவிதமா இருந்ததா இல்ல. ஆனா அந்த காட்லி கிங் வந்து ஒன்னு ராஜாக்கள் 11 அநேக மனைவிகளை விவாகம் செய்தான், பல தேசத்து பெண்களை விவாகம் செய்தான், எகிப்து தேசத்து ராஜகுமார்த்தியை விவாகம் செய்கிறான், சீதோனிய ராஜ அங்க ராஜஸ்ரீடைய மகளை விவாகம் செய்கிறான், அம்மோனியனுடைய அந்த ராஜாவுடைய பிள்ளைகளை மகளை விவாகம் செய்கிறான், அங்க மோபியருடைய மோபியர் அந்த ஜாதி, இப்படி பல ஜாதி பெண்கள் பல தேசத்து பெண்களை பார்த்து அதெல்லாம் இச்சித்து அவன் வேலை செய்கிறான். அப்படி வேலை செய்யும் பொழுது அவங்க எல்லாம் வேற வேற தெய்வங்களை கும்பிட்டாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, எருசலேமிலே எங்களுக்கும் ஒரு கோயில் கட்டணும், எங்க கடவுளுக்கும் ஒரு கோயிலை கட்டணும்னு சொல்லி அவன் அவங்களுக்கும் கோயிலை கட்டி அவன் பின்வாங்கி போகும் பொழுது எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அவனுக்கு விரோதி எழுந்தினார்கள். கடைசியா யரோபியாம் என்ற ஒரு விரோதி, அவனுடைய வேலைக்காரனே, யரோபியாம் சாலமனுடைய வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் யரோபியாமே எழுந்தி அவனுக்கு விரோதமாக களம் பண்ணி மறித்த பின்பு 10 கோத்திரத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டானே. இதெல்லாம் என்னன்னா அந்த காட்லி கிங் வீழ்ச்சி அடையும் பொழுது எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சது. ஒரு தேசத்தை ஒரு காட்லி கிங் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் தேவனுடைய வார்த்தையின் கீழே சப்மிஷா இருந்தால் அந்த தேசம் செழிப்பா இருக்கும். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி மனைவியுடைய பேச்சை கேட்டு மனைவிகளை பிரியப்படுத்தும்படி அவன் வந்து மனைவியுள் போக்கில் அவன் சாய்ந்த பொழுது என்ன ஏற்பட்டது? ஒன்னராஜாவது 11 மூசா தான் இருக்குது. அந்த கிங்டம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? அதுதான் எந்த நேரத்திலையும் வீழ்ச்சி அடையலாம். ஆனா நம்ம பேர ஆட்டுக்குட்டியாண்ட ஜீபோஸ்ல இருக்கிறது, ஹல்லேலூயா. அதனால நம்ம வீழ்ச்சி அடைய முடியாது, ஹல்லேலூயா. ஒரு ஊழியம் தேவனால ஏற்படுத்தப்பட்டிருக்கும், இருந்தாலும் அது வீழ்ச்சி அடைய முடியாது. அதனால எந்த நேரத்திலையும் வீழ்ச்சி அடையலாமா? அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விளையாடப்படி எச்சரிக்கையா இருக்க கிடவன். மேல கொம்புல ஏறிட்டோம், மரத்துல உச்சில ஏறிட்டோம், அங்க போனா கொம்புலாம் ஒல்லிசா மெல்லிசா இருக்கும், எந்த நேரத்தில் எனக்கு ஒடிஞ்சு விழுந்துடும். அதனால மேல போக போக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அடிமரத்துல இருந்து கீழே விழுந்தா ஒன்றும் காயம் ஏற்படாது, அது கிளலாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். மேல போகும் பொழுது கிளலாம் ஒல்லியா மாறும் பொழுது அது பிளெக்சபிளா வளையும், ஈஸியா ஒடிஞ்சிரும். இன்னைக்கு நம்ம மேல கிளைமேக்ஸ்ல வந்திருக்கிறோம், ஹல்லேலூயா. விழாதபடி எச்சரிக்கையா இருக்க. அதனால பாருங்க, ஒரு இந்த சோலமன் வீழ்ச்சி அடைஞ்ச பொழுது அந்த ராஜ்யபாரம் வீழ்ச்சி அடைஞ்சது. கடைசியா நான் சொல்றது என்னவென்றால், இந்த ரூத்தின் புஸ்தகத்துக்கு நம்ம வர வேண்டும். ரூத்தின் புஸ்தகம் 1 1 சில வசனங்களை வாசிக்கலாம்.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் கூட
மோகம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி. சில வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் பொழுது சிலருக்காங்க ஏகுத்து காலம்னு சொல்றாங்க. அதனால நியாயாதிபதிகள் காலத்தில் இது நடக்குது, ஜட்ஜஸ் பிரியில நடக்குது. அதனால நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிறது. எலிமெலேக்கு என்ற ஒரு ஃபேமிலி இருக்குது, எலிமெலேக்கினுடைய குடும்பம் இருக்கிறது. அவனுடைய மனைவி, அவனுக்கு 2 மகன்கள், மக்லோன் கிலியோன். தேசத்தில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்ன மாதிரி மோப் தேசத்தை பார்க்கறான், அது செழிப்பா இருக்கு, பச்சையா இருக்கு. அதனால அவன் தீர்மானம் பண்றான், நம்ம வந்து பெத்லகேமை விட்டுட்டு நம்ம வந்து மோப் தேசத்துக்கு போனா அங்க பிழைச்சிக்கிடலாம் அப்படின்ட்டு அவன் போறான். அவன் ஒரு தீர்மானம் செய்யறான். அந்த தீர்மானம் வந்து அது கர்த்தருக்கு பிரியமானதா? இல்லை. பெத்லகேம் வந்து யூதாவில் இருக்கிறது, அது ப்ராமிஸ் லேண்டா இருக்கிறது. ப்ராமிஸ் லேண்ட்ல பஞ்சம் வருமா? வரலாம். ப்ராமிஸ் லேண்ட்ல பஞ்சம் வந்தாலும் அதை விட்டு போகலாமா? போகக்கூடாது. சர்ச்சைக்கு வருவாங்க சிலர் வந்து என்ன, சும்மா போறவங்க ஏதாவது ஒன்ன பிரிந்து போகிறவன் அவன் தனக்கு அடாத காட்டிலாம் தலையிடுவானா? ஒரு சர்ச்சை விட்டு போகணுன்னா ஏதாவது ஒரு பழியை போட்டு போறது, சும்மா போக முடியாது. ஏதாவது கேம்ப் வரலன்னா அதுக்கு ஒரு பழியை சொல்லுவாங்க. அப்படி போறவங்க ஒரேடியா போயிடணும், திருப்பி உள்ள வரணும்னு நினைக்க கூடாதுல்ல. அதனால பாருங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பழியை சொல்லிட்டு அவங்க போவாங்க. நம்ம வந்து மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல வந்திருக்கிறோம், இந்த நேரத்துக்கு செய்தியில் வந்திருக்கோம், ப்ராமிஸ் லேண்ட். எந்த குறையும் சொல்ல, குறை சொல்றது ஈஸியான வேலை, சீப்பான வேலை. யார் வேணாலும் ஈஸியா குறை சொல்லலாம். நடந்து காமிக்கத்தான் கஷ்டம், கீழ்ப்படியது தான் கஷ்டம். அதனால ஏதாவது குறை சொல்லிட்டு போகலாம், சர்ச்சைக்கு வராம போகலாம், அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. நம்ம ப்ராமிஸ் லேண்ட்ல நம்ம அடங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ப்ராமிஸ் லேண்டை விட்டு நம்ம போகிறோம். நமக்கு ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் காட், இந்த நேரத்துக்குரிய இந்த செய்தியில இருந்து நம்ம செய்தியை விட்டு விலகவே கூடாது. இது பெத்லகேம், அப்பத்தின் வீடு. ஹல்லேலூயா. மோவன் சபிக்கப்பட்ட தேசம். இவன் எலிமெலேக்கு இப்படி ஒரு டிசிஷன் பண்ணி, காரணம் என்ன? பஞ்சம். பஞ்சம் வந்துச்சு, அதனால நாங்க போனோம். அங்க போயிட்டு அவனுக்கு அங்க போய் நல்லா சந்தோஷமா வாழலாம் நினைச்சா. ஆனா அது அப்படி வந்துச்சா? இல்ல. அவன் செத்து போயிட்டான், அவனு 2 பிள்ளைகளும் செத்து போச்சு. 2 பிள்ளைகளுக்கு மக்களும் கிளியோனுக்கு அங்க வந்து ரூத்து ஓர்பால் என்ற பெண்களை வாதம் செய்தாங்க. பெண்களை வாழ் செய்து இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. அதனால பஞ்சம் வந்துச்சு, அங்க போய் பழச்சிக்கிடலான்னா பழச்சியா செஞ்சாங்க, சாகதான் செஞ்சாங்க. கத்தருடைய வார்த்தையை விட்டு போனா நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், நல்ல டிவி பார்க்கலாம், நல்ல லெகின்ஸ் எல்லாம் போட்டுக்கிடலாம், எங்க மனம் போல சுத்திட்டு வரலாம். யார் நம்மள கேட்க முடியும்? போ, அதுக்கு பிறகு தெரியும். அது துர்க்கீரியலுக்கு சீக்கிரமா தண்டனை வராது, லேட்டா வரும். அதனால இவன் வந்து எலிமலைக்கு மறிச்சு போனான், அவனுடைய ரெண்டு பையங்களும் மறிச்சு போனாங்க. இப்ப எல்லாருமே விதவையா, நகோமி விதவையா இருக்கிறாள், அந்த ரூத்து ஓர்பால் ரெண்டு பேரும் மூணு விதவைகளுக்கு அங்கே இருக்கிறாங்க. நம்ம ப்ராமிஸ் லேண்ட்ல வந்து ஆண்டவர் நம்மளை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கும் பொழுது நம்முடைய சுதந்திரத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. அநேகர் போயிருக்கிறாங்க, நம்ம போகக்கூடாது. கடைசி வரைக்கும் நிலம் இருக்கிறவனே ரச்சிக்கப்படவான்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ஆடன் ஈவ வந்து ஆண்டவர் ஏதேன் என்கிறதான ஒரு இடத்துல வைத்தார். ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? பிளசன்ட்னு அர்த்தம், இன்பமானதுன்னு அர்த்தம். இன்பமான ஒரு இடத்துல வச்சிருக்கும் பொழுது அவங்க அந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னா அந்த கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும். ஆனா அவங்க ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சாங்க. கடைசியில என்ன வந்தது? தங்களுடைய சாணத்தை இழந்து போனால், ஏதேனும் இழந்து போய் மரணம், துக்கம், வியாதி எல்லாமே வந்தது. அவங்களுக்கு மட்டும் வந்ததில்லை, நமக்கும் சேர்ந்து வந்துச்சு. அதனால அதே ஸ்டோரி தான் இங்க ரிப்பீட் ஆகுது. ஆடம் அண்ட் ஈவ் ஸ்டோரி தான் இங்கே ஒரு ஜென்றால் எலிமலைக்கு குடும்பத்தில் அதேதான் நடக்குது. இந்த குடும்பம் வந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைச்சிருக்கிறது பதிலாக அது மோபுக்கு போகும் பொழுது என்ன ஏற்பட்டது? டெத் அங்க வந்தது, வியாதி, வறுமை, மரணம். அதனால வறுமை வந்தது, வியாதி வந்தது, அதன் பின்பு மரணம் வந்தது. இத எலிமலைக்கு ஃபேமிலி வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சு விட்டது. ஆடம் ஃபேமிலி வீழ்ச்சி அடைஞ்சது, எலிமலைக்கு இந்த ட்ரூ ஃபேமிலியும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. ஆனா ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. 6000 வருஷத்துக்கு பிறகு இத கர்த்தர் வந்து என்ன செய்றார்? ஆடம்ஸ் ஃபேமிலிய மறுபடியும் ஏதேனுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வந்து ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன். இந்த பைபிள் ஃபுல்லாவே, என்டையர் பைபிள் வந்து ஒரே ஒரு தீம் தான், ரிடெம்ஷன் ஸ்டோரி. ஹல்லேலூயா. இது வந்து மீட்பின் ஸ்டோரியை சொல்லுகிறது. ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஏதேனும் இழந்து போனார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காதனால எல்லாத்தையும் இழந்து போனார்கள். ஆண்டவர் அந்த ஃபேமிலி அப்படியே விடல, அந்த ஆடம் அண்ட் ஃபேமிலி அவனுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் மறுபடியும் ஏடேனு கொண்டு வர. இதுக்கு பேர் தான் ரிடெம்ப்ஷன். இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன். முழு பைபிளும் ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன் தான். இந்த நேரத்துக்குரிய செய்தியில் இருக்கிற ஒரு போதகர் வாயில மீட்பு ரிடெம்ப்ஷன் வார்த்தை வரலன்னா அவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கப்படல. நம்ம வாயில மீட்பு ரெடெம்ப்ஷன் வரணும். ஏன்னா இந்த பைபிள் ஃபுல்லாவே ரெடெம்ப்ஷன் தான் சொல்லுது, மீட்பை சொல்லுகிறது. இழந்து போவது வரும், மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும். 6000 வருஷத்துக்கு பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஃபேமிலியை வந்து மறுபடியும் ஏதேனுக்குள்ள கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் சந்தோஷத்தை அனுபவிக்க போய், ஏதன் என்றால் பிளசன்ட் அர்த்தம், நம்ம மறுபடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். ஆமே. அதே போல இந்த எலிமலைக்கு ஃபேமிலி 10 இயர்ஸா மோபல் இருந்தாங்க. 10 இயர்ஸா என்ன வந்தது? வறுமை, வியாதி, மரணம். அவங்க பார்த்தது அதுதான். கத்தரை விட்டு பின்வாங்கி போற மக்களுக்கு அதுதான் ஏற்படும். அவங்க என்னக்கு, நாங்க என்ன சாகல, உயிரோடு இருக்கமே, நீ ஆதிக்குரிய மரணத்தில் இருக்கா, உயிரோடு இருந்து செத்தவளா இருக்கிறாங்க. நான் சாகலையே, நான் நல்லா தானே இருக்கேன், நீ உயிரோடு இருந்து செத்தவளா இருக்கிறா. சுகபோகமாய் வாழ்கிற எஸ்ரீ உயிரோடு இருந்தவள் செத்தவளா இருக்கிறான் பைபிள போ. நீ செத்து தான் இருக்கிற, வேற என்ன சாகலங்க, நீ செத்து போய் தான் இருக்கிறா. செத்த பணங்களோட போய் சிலர் ஐக்கியம் வைப்பாங்க. நீ செத்த பணங்களை விட்டு வெளியே வா, நீ அதை விட்டு நீ வெளியே வா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு சப்மிஷ் ஆயிரு, நீ ஒன்னஸ் வித் பேட் ஆஃப் காட், ஒன்னஸ் வித் காட் சில்ட்ரன், நீ ஐக்கியமா இருந்தா அது போனா நீங்களும் நினைச்சிருந்தால் அதை மாறி நிலைமைக்குள்ள போக வேண்டியதாக பாரு. அதனால எலிமலைக்கு ஃபேமிலிக்கு ரெஸ்டோரேஷன் வந்தது, ஆடம் ஃபேமிலிக்கு ரெஸ்டோரேஷன் வந்தது. ஹல்லேலூயா. இட் இஸ் எ ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஆமென். எவ்ரி ஃபேமிலி இது அப்ளிகபிள் ஆகும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆகும். ஒவ்வொரு குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் என்றால் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் ஒரு போக்கில், தாய் ஒரு போக்கில், தாப்பம் ஒரு போக்கில, நாலு பேர் நாலு பாதையில போனா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? குடும்பமா வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னு மனசு இல்ல, பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு வந்து ஆண்டவர் ஆராதிப்பது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். நாங்கெல்லாம் ஒரு வார்த்தையின் கீழே இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஒரு அத்தாரிட்டி கீழே இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க ஒரு லீடர்ஷிப் கீழே இருக்கிறோம், பசுத்தாவங்களின் லீடர்ஷிப்ல இருக்கிறோம். நாங்க ஒரு ஒழுங்கு கிரமத்தில் இருக்கிறோம், வார்த்தையின் ஒழுங்குல இருக்கிறோம். இதுதான் பெரிய காரியம், இதுதான் பெரிய சந்தோஷம். ஆமே. ஆடம் ஃபேமிலி சரியில்லை, இது எலிமலைக்கு ஃபேமிலி சரியில்லை, ஆனாலும் ஆண்டவர் அதை ரெஸ்டோர் பண்ணினார். ஹல்லேலூயா. அங்க வந்து எப்படி ரெஸ்டோரேஷன் வந்தது? கிரைஸ்ட்ங்கிறவர் சப்மிட் பண்ணார். ஆடம் வந்து விலகி போனா, ஏவாள் வந்து கீழ்ப்படியில்லை. ஆனா கிரைஸ்ட்ங்கிறவர் வந்து என்ன சென்றால், இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்து சிலுவையின் மரண தினைந்தான் தம்மை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. ரெடெம்ப்ஷன் ஸ்டோரி அங்கதான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அவர் ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சனால என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு உங்களுக்கு என்ன சென்றால் ரெடெம்ப்ஷன் ஆரம்பிச்சு விட்டது. அது கல்வாரியில் அது ஆரம்பிச்சு, அது ஒரு சைக்கிளா இருக்கிறது. இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த ஏடனுக்கு போக வேண்டிய நிலையில வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரைடு வருகிறாள், கடைசி காலத்தில் ஒரு பிரைடு வருகிறாள், ஹார்வெஸ்ட் டைம்ல அவள் வருகிறாள். அவளும் சப்மிஸ் பண்ணும் பொழுது எங்க கிரைஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பின்பு கடைசி காலத்தில் இருக்கிற மனவாட்டி தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை சாரம் கொடுத்து தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதை பற்றிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இப்ப ஏடனுக்கு கொண்டு வர நேரம், மில்லினியம் வர வேண்டிய நேரம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த கம்யூனிஸ்ட் நாடு, எல்லா விதமான எல்லா ராஜ்யங்களும் அழிஞ்சு மில்லினியம் உலகத்துக்கு வர வேண்டிய நேரம். ஹல்லேலூயா. காட்லி கிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய குயின். ஹல்லேலூயா. நம்ம பிரைட் அந்த குயினா இருந்து உலகத்தை ஆளுகை செய்யப்போம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஹார்ட்ல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய இருதயமாய சிங்காசனத்தை இந்த ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. அவளை ஹார்வெஸ்ட் டைம் வந்தது. ஹார்வெஸ்ட் டைம் வரும்பொழுது அங்கே போவாஸ் அங்க வருகிறார். போவாஸ் வந்தா மட்டும் அங்க ரெடெம்ப்ஷன் நிறைவடையாது, அங்க ரூத்தும் வர வேண்டும். இந்த மோதி எஸ்ரி என்ன செய்கிறாள் என்றால், தன்னை சப்மிட் பண்ணுகிறார். அந்த ஹார்வெஸ்ட் டைம்ல இது அவள் வந்து ரூத் வந்து தன்னை சப்மிட் பண்ணும் பொழுது ரெஸ்டரேஷன் ஆஃப் எலிமெலேக் ஃபேமிலி, எலிமெலேக் குடும்பம் வந்து மறுபடியும் சீர்பட்டது. ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுட்டாங்க. அட் ஹார்வெஸ்ட் சீசன், ஜென்டல் பிரைட், மேரி டு கிரைஸ்ட், தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே இது ஹார்வெஸ்ட் சீசன், ஆதியாகமம் வந்து சோவிங் சீசன், இப்ப வெளிப்படுத்தல் ஹார்வெஸ்ட் சீசன் முடிவு கலந்துப்போம். இந்த நேரத்தில் ஹார்வெஸ்ட் சீசன் தூத்துங்க வருகிறார். போவாசோடு ஐக்கியப்படும் பொழுது நடு ராத்திரியிலே ஐக்கியப்படுகிறார். முழு இருட்டான நேரம் நடு நிசியில, இத இருட்டான நேரத்தில் அவள் வந்து போவாசோடு கூட ஐக்கியப்படும் பொழுது என்ன ஏற்பட்டது? ரெஸ்டரேஷன் அங்கே முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு உலகம் இருள் நிறைஞ்சிருக்கு. ஏசாயா 61:2 வாசிக்கும் பொழுது, இருள் பூமியை காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஹல்லேலூயா. உதிக்கிற ஒளிநிலத்துக்கு ராஜாக்களும் இதை அனுஜென்றல்ல நடந்து வருவார்கள். சுத்தியில் உன் கண்களை ஏறெடுத்து பார், இதோ அவள் எல்லாரும் உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். ஏசாயா 61:4 வரைக்கும் வாசிக்கிறோம். இன்னைக்கு உலகம் இருளிலே இருக்கிறது, நடு நிசியாய் இருக்கிறது, ஆனா வெளிச்சம் நம்ம மேல பிரகாசித்திருக்கு. இந்த நாட்டில் ஒரு மேரேஜ் யூனியன் நடக்கிறது, அங்க ஒரு இன்விசிபிள் யூனியன் நடக்கிறது. அந்த இன்விசிபிள் யூனியன் மேரேஜ் ஹார்வெஸ்ட் டைம்ல மேரேஜ் நடக்கும் பொழுது, அந்த இன்விசிபிள் யூனியன் வரும் பொழுது டைட்டில் டீடும் வருது. ஹல்லேலூயா. இது அவர் இறங்கி வந்தார் செவன் சீல். ஈவினிங் அதான் நீங்க கேட்க போறீங்க. இதோ செவன் சீல் ஈவினிங் அவர் அந்த அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன சொன்னார்? டைட்டில் டீட நமக்கு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு பெண் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் போவாஸுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, சப்மிஷா இருக்கும் பொழுது, அந்த கின்ஸ்மேன் ரெடீமர், த லார்ட் ஆஃப் த ஹார்வெஸ் அறுவடையின் எஜமான் போவாஸ் அவருடைய கின்ஸ்மேன் ரெடீமர், நமது கிரைஸ்ட், த வேர்ட் ஆஃப் காட், த மெசேஜ் ஆஃப் த ஹவர். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு சபையானது அந்த பிரைடு சப்மிட் பண்ணும்பொழுது மேரேஜ் யூனியன் நடக்கிறது, டைட்டில் டீடு கிராண்ட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. போவாஸ் அந்த டைட்டில் டீடு மீட்டு அந்த டைட்டில் டீடு எலிமேக் ஃபேமிலி கொடுத்து விட்டாங்க. இப்பொழுது அவங்க தங்களுடைய சொந்த சுதந்திரத்தில் வந்து குடியேறிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நடந்தது. தன்னுடைய ரைட்ஃபுல் பொசிஷன், தன்னுடைய ஸ்தானம், ஏவாள் வந்து ரைட்ஃபுல் பொசிஷனுக்கு கொண்டு வர வேண்டும். அவள் இறந்து போய் பாவத்தில் விழுந்து போனாள். அவள் அவளுடைய சரியான ஸ்தானத்துக்கு அவளை கொண்டு வரும் பொழுது மீட்பு முடிவடைகிறது. Redemption story mudivadaiyirathu. Hallelujah. Alla Bible fullave redemption story, one story da. Bible fulla one story da. Adu marubadiyum marubadiyum repeat aagudhu. அது எல்லாத்திலுமே இருக்கு, எல்லா கேரக்டர்லயும் அங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இட்ஸ் எ ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. அது ரூத்து புத்தகத்திலே அது வருகிறது. The family restored back again. Hallelujah. And the land inheritance எல்லாமே கிடைச்சு போகுது. இழந்து போன எல்லாமே கிடைச்சு போகுது. இந்த பூமி ஆயிடாம இறந்து போனா இன்னைக்கு நம்ம கையில வரப்போகுது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோ ஒரு மனுஷனோ நம்மளை ஆளுகை செய்யல. மனுஷனுடைய ஆளுகை பாவத்தினால வந்தது. மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்ய முடியாத தேவன் ஏற்படுத்தவில்லை. உலகத்தில் பாவம் வந்தனால மனுஷனை மனுஷன் ஆளுகை, எந்த கவர்மெண்ட் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும். நம்ம இன்னைக்கு மனுஷிகை கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு வார்த்தைகள் இருக்கும். ஒரு நாள் மனுஷிக கவர்மெண்ட் ஆண்டவர் அப்புறப்படுத்தி தேவனே நம்ம ஆளுகை செய்வார், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். இதுதான் கரெக்ட் கிங்டம். அதுதான் அந்த கிங்டம் வரதான் நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிக்சர் ஆஃப் மில்லினியம். இப்பொழுது ரூத்து போவாஸ் என்ன நகோமி எல்லாமே எலிமிலேக் ப்ராப்பர்ட்டியில இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. லேண்ட் ரெஸ்டோர் ஆகிவிட்டது. அந்த மேரேஜ் யூனியன் அதை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அல்ல, முழு பைபிள் அதைத்தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து தன்னை ஒப்பு கொடுத்துக்கும் பொழுது அந்த ரெடெம்ப்ஷன் ஸ்டோரி ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு மனவாட்டியில போய் முடியும் பொழுது அந்த மனவாட்டி தன்னுடைய ரைட்ஃபுல் பொசிஷன், தன்னுடைய சரியான ஸ்தானத்துக்கு, இழந்து போன ஸ்தானத்துக்கு மறுபடியும் வரும் பொழுது லேண்ட் ரெஸ்டோர் ஆயிரும், உலக ரெஸ்டோர் ஆயிரும், உலகம் கிறிஸ்துக்கு சொந்தமாயிரும். நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. கிங் அண்ட் குயின் ஆயிருப்போம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிருப்போம், இவ்விதமாக ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன மூல காரணம் என்னன்னா complete submission and oneness in agreement. தேவனுக்கு நம்ம முழுசுமா ஒப்பு கொடுத்து அவரோடு கூட ஒரு மனப்படும் பொழுது எல்லாமே கிடைக்குது. The entire family of Adam race will be restored. ஆதாமுடைய முழு பிள்ளைகளும், சர்ப்பத்தி வித்துகள் அல்ல, ஆறாமின் பிள்ளைகள் எல்லாருமே வந்து மீட்கப்படும் பொழுது தங்களுடைய ரைட்ஃபுல் பொசிஷன், தங்களுடைய சரியான இடம் ஏடேனுக்கு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கு போல ஜெயம் குளிரேவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான், என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இதை வெளிப்படுத்தும் 3:21 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனத்தை நமக்கு ஷேர் பண்ணுகிறார், அவருடைய ஆளுகையை நமக்கு ஷேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உலகத்தை ஆளுகை செய்யும், மனுஷனை அல்ல இயற்கையை ஆளுகை செய்வோம். மனுஷனை ஆளுகை, மனுஷன் ஆளுகை செய்வது அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. அது வந்து பாலிடிக்ஸ், அது அது மனுஷீக ஆட்சி. அதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு உண்டு. தேவனுடைய ராஜ்யம் வர நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க பார்த்தாலும் தீவிரவாதங்கள். சிலோன் கவர்மெண்ட்ல, சிலோன் அந்த நாடு, அந்த சிலோன்கள் சிலோன் பெந்தகோஸ்னு ஆரம்பிச்சாங்க. அங்கதான் அந்த பெந்தகோஸ் ஆரம்பிச்சு கிறிஸ்டியானிட்டி. அங்கதான் சிலோன்ல தான் அதிகரிச்சு. அங்க இருந்தா தி பெந்தகோஸ் வந்து சிலோன் பெந்தகோஸ் வந்தத பிறகு என்ன எதிர்ப்பு வந்தனால தி பெந்தகோஸ் மாறிட்டாங்க. பெந்தகோஸ் சாதனமே சிலோன்ல தான் இருந்துச்சு. ரேடியோ ஸ்டேஷனே முதல்ல சிலோன்ல தான் இருந்துச்சு. கிறிஸ்தவ ரேடியோ ஸ்டேஷன் அங்கதான் இருந்துச்சு. இப்படி கிறிஸ்தவங்க வந்து விடுதலையோடு கூட ஆராதித்தது சிலோன், ஸ்ரீலங்கா. ஆனா இப்ப அது எப்படி மாறிட்டு, தீவிரவாதங்களாக மாறிடும். நூற்றுக்கணக்கான சடலங்களை ஒன்னா அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரத்தில் நடந்த காரியம் இது. அதனால உலகம் எப்படி போயிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்படியாமல் இருந்து தன்னுடைய மனப்போன போக்குல போகும் பொழுது உலகம் இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சு. கர்த்தர் இன்னைக்கு டைட்டில் டீடா கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரைட் கிங்டம் வருது, சரியான ராஜ்யம். காட்லி மேன் ஆளுகை செய்ய வேண்டும், ஜீசஸ் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய கியூனா இருந்து இத உலகத்தை ஆளுகை செய்வோம். நம்ம ரைட்ஃபுல் பொசிஷன் வந்தாதான் இந்த உலகம் நம்ம கையில வரும். இந்த பிரைட் வந்து சப்மிஷி டு த பிரைட் ஆஃப் காட். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு சப்மிஷ் பண்ணி ஒபீடியன்ட்ல இருந்து சரியான ஒழுங்குல வரும் பொழுது, இந்த மனவாட்டி சபையானது சரியான ஒழுங்குல வரும் பொழுது நமக்கு கிங்டம் வந்து ரெஸ்டோர் ஆகிவிடும். ராஜ்யம் நமக்கு நோ சீக்னஸ், நோ வந்தால் அங்க வந்து சாரோ, எந்த முதுமையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த இடையூறும் இல்லை, விரோதியும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. துன்மார்க்கர்கள் மனம் போல போக்குல இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி எலெக்ட் பீப்புள் தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வர எத்தனை பேர் காத்து?
ஆமென்.
ஆனா ஆடாம் ஏவி வந்து எப்படி ஏடல இருந்தாங்களோ அந்த டீச்சரை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன். இந்த பைபிள் ஃபுல்லாவே அந்த ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன். அந்த ரெஸ்டோரேஷன் எங்க ஆரம்பிக்குது? ஜீசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எலிசபெத் காலங்கள் வழியா போய் பின்பு ஒரு பிரைடு சப்மிஷ டோட்டல் சப்மிஷ் ஆகும் பொழுது, அவள் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும் பொழுது, ரைட்ஃபுல் பொசிஷன் வரும் பொழுது, அவங்க டைட்டில் டீட கொடுத்து கிங்டத்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கையிலிருந்து பிடுங்கி, இந்த உலக ஆட்சியை மனுஷனுடைய கையிலிருந்து பிடுங்கி, இதை கிறிஸ்துக்கு அந்த ராஜ்யம் சொந்தமாகிறது, அவருடைய பிரைடுக்கு அது சொந்தமாகும் பொழுது, இது ஆடம் ஜெனரேஷன் வந்து உலகத்தை ஆளுகை செய்ய சர்ப்பத்தின் வித்துக்கள் அவர்கள் வந்து சுட்டரிக்கப்படுவார்கள். அட்டாமிக் ஃபயர், த ஜட்மெண்ட் ஃபயர் ஆஃப் காட். இதை வந்து சொன்னால் அணு ஆயுத அந்த அக்கினிக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினிக்கும் அவர்கள் இரையாக மாறுவார்கள். முற்றிலும் அழிஞ்சு போகும் பொழுது கிங்டம் சாபிக்க வேண்டியிருந்தார். எலெக்ஷன் நடக்கும் பொழுது நீங்க அதை நினைக்க வேண்டும், நான் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யம் வருவதாக, ஆண்டவரே அந்த ராஜ்யம் சீக்கிரமாய் வருவதாக. நான் என்னுடைய ரைட்ஃபுல் பொசிஷன்ல இருந்தால் என்னுடைய சரியான ஸ்தானம் என்ன, நான் எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், எனக்கு மேல என்ன அத்தாரிட்டி இருக்கிறது, எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து நம்ம ஜீவிக்கணும். டாக்டர்ல வந்து மோதிடுவாங்க. நான் கேட்பேன், ஏன் டாக்டர்ல மோதுறீங்க? கத்திற்கு கீழ்ப்படிஞ்சு ராச்சர்ல போக பாருங்க. இந்த டாக்டர் தப்பா, அது ரைட்டா, இது ரைட்டா, இதே கொஸ்டின் மணிக்கணக்கில் பேசினாலும் சந்தேகம் தீராது. சிலர் 3 மணி நேரம் தொண்டை தண்ணியை கொடுத்து பேசினாலும் அவங்களுக்கு சந்தேகம் வராது. அவங்க எங்க இங்க போலாமா, இந்த பாசத்தை போலாமா, அந்த பாசத்தை போலாமா, அங்கெங்க ஓடி தலைவாங்க. ஏதோ தேவனுடைய வார்த்தை கிளியரா இருக்குது, நெட்ல இருக்குது, கிளியரா இருக்குது, ஏன் அங்கெங்க ஓடி தலைரா? இப்ப போய் டாக்டர்ல போய் என் மனசை கொடுக்குற கத்திரிக்கு கீழ்ப்படிஞ்சிரு. எனக்கு ஒரு ஃபேமிலி நீ கொடுத்திருக்கிறீர், அந்த ஃபேமிலியை நான் நல்ல மாதிரி நடத்தணும். எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், நான் அதை சரியான முறையில் நடத்தணும். எனக்கு ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், என்னை சப்மிட் பண்ணுகிறேன், நான் ஒன்னஸ்ல வாறேன், எனக்கு நீர் உதவி செய்யும், என்ன உலகத்தில் கொண்ட நோக்க நிறைவேறட்டும், நான் மகிமையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு பிரதானமான காரியம். அந்த பிரதானமான காரியத்தை விட்டுட்டு அது 3 வருஷமா 7 வருஷமா அது அப்படியா, நீங்க இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க, அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு நீ மேல போறதுக்கு வேண்டிய வழியை பாரு அப்படின்னு சொல்ல ஊழியக்காரனுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன். நீ அதுல போய் ஏன் மண்டே மோதிட்டு இருக்க, ஏன் தாத்தின பேசிட்டு இருக்கா? நீ சப்மிஷ் பண்ணு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, வாழ்ந்து காமி, நீ ஒரு சாதனை செய்து காமி, ஒரு நல்ல சர்ச்சை நடத்தி காமி, சில ஆத்மாக்களை கத்தருக்குள்ள வழி நடத்தி காண்பி, உன்ன ஆண்டவர் உலகத்துல கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்ற பாரு, அதுக்காக ஜெபம் பண்ணு. அங்கெங்க போய் பேசிக்கிட்டு இந்த மெசேஜ்ல வந்து அங்கெங்க போய் பேசுறது, மணிக்கணக்கில் போய் பேசுறது, ஒரு டாக்டரை பத்தி பேசுறது, இன்னொருத்தர் பத்தி பேசுறது, அந்த சபை இந்த சபை, அந்த பாசர் இந்த பாசர், இதெல்லாம் பேசி உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பாருங்க, உலகத்துல வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம இப்படி வீண் அலுவல் காரலாக அங்கு நின்று சுற்றி திரும்பி அலக்குண்டு திரியவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு எச்சரிப்பு, நான் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், கத்திர எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரேச்சர்ல போய் எனக்கு டைட்டில் டீட் வந்திருக்குது, நான் உலகத்தை இயேசுவோட ஆளுகை செய்யணும், அந்த லவ்லி பிக்சர்ல நான் இருக்கணும், அந்த காட்சியில நான் இருக்கணும், அந்த காட்சியை நான் மிஸ் ஆயிடக்கூடாது. எத்தனை பேர் அதை விரும்புறோம்? அந்த மில்லினியத்தை நான் மிஸ் பண்ணக்கூடாது. உலகத்தை இயேசு 1000 வருஷம் ஆளுகை செய்யும் போது நான் அவரோட கூட ஆளுகை செய்யணும், அந்த பிக்சர்ல நான் இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம சப்மிஸா இருந்தால் நமக்கு ஃப்ரீடம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு சுயாதீனம், ஃப்ரீடம், சந்தோஷம், சமாதானம். முடிவில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எல்லாமே அங்கே இருக்கு. ஆனா அந்த பிக்சரை விட்டு விலகும் பொழுது, அந்த இசைவு, அந்த ஒருமனப்பாட்டை விட்டு விலகும் பொழுது, எல்லா விதமான சாபங்களும் நம்மேல வந்து சேரும், எல்லா வாதைகளும் நம்மேல வந்து விழும். கர்த்தர் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நம்ம பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன்ல இருக்கிறோமா? அந்த ஸ்டோரியில நம்ம இருக்கிறோமா? அந்த சைக்கிள்ல நம்ம இருக்கிறோமா? இப்பொழுது அந்த சைக்கிள் முடிவடைய வேண்டிய நேரம். இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ரிடெம்ப்ஷன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு முடிய வேண்டிய நேரம். பழையற்பாடு எல்லாமே பேட்டர்ன்ஸ், அந்த ஸ்டோரியினுடைய பேட்டர்ன்ஸா இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் ரியாலிட்டியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். மரண பரிந்தன் தன்னை தாழ்த்தும் பொழுது அவர் என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனாயிருக்கிறார். நாம் அவருடைய குயினாயிருக்கிறோம், நம்ம அவருடைய பிரைடாயிருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக அந்த லவ்லி பிக்சர், இழந்து போன அந்த லவ்லி பிக்சரை, அந்த அன்பான காட்சியை ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வர போகிறார். இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் டைம்ல இருக்கிறோம், உலக நடுநிசையில இருக்கிறது. காரியம் சூழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு இன்விசிபிள் யூனியன் வந்திருக்கிறது, நமக்கு டைட்டில் டீட் வந்திருக்கிறது, நமக்கு ரெஸ்டோரேஷன், நமக்கு ரெடாம்ஷன் வர வேண்டிய நேரம். உங்கள் தலையை நிமித்து பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. எல்லாரும் கத்துனாக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே எமக்கு சோத்திரம், இயேசுவே நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, சோத்திரம் நீர் ஆண்டவரே காண்பித்து எல்லா இரக்கங்களுக்காக தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்திரந்து, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே சஞ்சீவன் தந்திரந்து, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்து விட்ட அந்த கரங்களிலே இயேசு என்றும் நடக்கும், இயேசு என்றும் நடக்கும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுமே, கத்தரும் பாடுவள் இப்போ சொன்னைத்தா நெஞ்சிடுமே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்க கச்சாவும் பாடுவள் இப்போ சொன்னைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடும். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மேசுவிக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்துவிட்டோம் உடைய அன்பு கரங்களிலே எங்களை ஏற்றி என்று நடத்து. கல்வாரி அன்பை நினைக்கும் பொழுது ஆண்டவரே ரெடாம்ஷன் ஸ்டோரி அங்கே ஸ்டார்ட் பண்ணுகிறீர்கள். பழைய பாடல எல்லாம் பேட்டனா கொடுத்துட்டு நீர் மாம்சத்தில் வந்து ரெடாம்ஷன் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கடைசி கால மனவாட்டியில் அதை முடிவடைய செய்கிறீர். அந்த செகண்ட் ஈவி இப்பொழுது வந்திருக்கிறாள். நாங்கள் இப்பொழுது கார்டனுக்கு போக வேண்டிய நேரம், அந்த மில்லினியத்துக்கு போக வேண்டிய நேரம். உலக டெமோக்ரஸி வீழ்ச்சி அடைந்து விட்டது, டிக்டோரஷிப் வீழ்ச்சி அடைந்து விட்டது, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே வீழ்ச்சி அடைகிறது. அது தீவிரவாதத்தினாலும் கரப்ஷனாலையும் அது போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே, அது பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் இவ்விதமாக உலகமானது சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இவ்விதமான ஒரு மெசேஜ் தந்திருக்கிறீ, இப்படி ஒரு ஆர்வலான செய்தியை தந்திருக்கிறீ, ஒரு ரியாலிட்டி உங்களுடைய ஆண்டவரே இத சித்தத்தை வெளிப்படுத்திருக்கிறீர், உங்களுடைய பிளான் ஆஃப் டான்ஸ் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் எங்களுடைய ஸ்தானம் என்ன, எங்களுடைய ரைட்ஃபுல் பொசிஷன் என்ன என்பதை நீ ரிவீல் பண்ணியிருப்பதற்காக சொல்றோம். இந்த ஸ்டோரி எங்களுக்கு எவ்வளவு அந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறது. நாங்கள் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நீர்தான் எங்களை வழி நடத்துகிறீர். அங்கே ஒன்று சொல்வது நீர்தான், உங்களுடைய வார்த்தையின் ஒழுங்கிலே நாங்கள் இருக்க வேண்டும். இதை நியாயாதிபதி காலத்தில் அடிக்கடி அவங்க விழுந்து போகிறார்கள். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவளுக்கு இரட்சகரை கொண்டு வந்து நீர் எழுப்புதலை தருகிறீர், அவங்களை ரெஸ்டோர் பண்ணுகிறீர். இது ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ப்ஷன் ரிபீட் ஆகி கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு ஸ்டோரி தான் ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும் பைபிள்ல ரிபீட் ஆகும் பொழுது எங்கள் நாங்கள் அந்த ரெடெம்ப்ஷன் ஸ்டோரியில இருக்கிறோம். கர்த்தாவே ஒரு நாளில் எங்களை ரைட்ஃபுல் பொசிஷன்ல கொண்டு வந்து எங்களை குயின் என்ற ஸ்தானத்தில் கொண்டு வந்து நீர் கிங் ஆயிருந்து காட்லி கிங் ஆயிருந்து இந்த முழு உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அது சொலோமனின் ஆட்சியைப் போல, அது ஏடேனை போல, அது கோல்டன் ஏஜாய் இருக்கும். அந்த நாள் வர நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே அழிந்து போற உலகத்தில் எங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு பாடி சேஞ்ச் ரேப்சர் வச்சிருக்கிறேன் கர்த்தாவே, அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. அவனுடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் எதையும் நாங்கள் மிஸ் பண்ணாதபடி நாங்கள் அதை பெற வேண்டும். உலகத்தில் அதுதான் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன், நாங்கள் ஒன் பை ஒன்னாக எல்லாவற்றையும் பெற வேண்டும். நாங்கள் கிளைம் பண்ண வேண்டும், நாங்கள் உம்மிடத்தில் போராடி ஜெபித்து அதை பெற வேண்டும். கர்த்தாவே, சால்வேஷன் இல்லாதவர்கள் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது சால்வேஷனை பெற்று போக உதவிச்சு, வியாதியோடு இருக்கிற இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது சுகமடைந்தவர்களாக செல்ல உதவிச்சு. கர்த்தாவே, என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறாரோ எல்லாத்திலும் விடுதலை பெற்றவர்களாக செல்ல நீர் உதவிச்சு. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே இருக்கிறது, நாங்கள் உம்முடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம், உம்முடைய பிரசனத்தின் கீழே இருக்கிறோம். விடுதலை தருவீராக, ஜெயத்தை தருவீராக, ஹீலிங் தருவீராக, ப்ராஸ்பரிட்டி தருவீராக, சால்வேஷன் பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் நீர் ஊற்றுவீராக. கர்த்தாவே, இந்த இடத்துல நான் சொல்லும் பொழுது முற்றிலும் ஆண்டவரே சேஞ்ச் ஆனவர்களாக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக செல்லத்தக்கதாக கிருபத்தார். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்வோம், ஆமே. சோ ஜீவானந்த அவர்கள் இந்த பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 295, சாங் நம்பர் 295. தம் கிருபை பெரிதல்லோ, சரணங்கள் 1, 2, 6, 7.
Thank you.
எங்களை நேசிக்கிற கத்ரா இயேசுவையுமே சோத்திருக்கிறோம். நேரமட்டமாக நாங்கள் டான்ஸின் ஸ்டோரியை நாங்கள் பார்த்துக் கொண்டோம். எப்படி பைபிள் ஆண்டவரே நீர் விதமான ஒரு ஸ்டோரியை வைத்திருக்கிறேன், ரியல் ஸ்டோரி, அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. உலகம் அதை அறியவில்லை, உலகம் நடுநிசிலே காரிருள் இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு, டெமோக்ரஸி வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கு, டிக்டேட்டர்ஷிப் வீழ்ச்சி அடைகிறது, எல்லாமே வீழ்ச்சி அடையும். சாத்தான் அதை எல்லாம் அந்த டான்ஸின் ஸ்டோரியை வந்து இன்டர்பிரட் பண்ணுகிறான், ஆனாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆண்டவரே நீர் ஒரு பிரைடை கடைசியாக கொண்டு வந்து அவள் சப்மிஷா இருக்கும் பொழுது, அவள் ஒபீடியன்ஸா இருக்கும் பொழுது, அவளை ரைட்ஃபுல் பொசிஷன்ல கொண்டு வந்து அவளுக்கு ஆண்டவரே சுதந்திரத்தை நீர் கொடுக்கிறீர். அவள் அதிக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அதை புசித்தாள், ஆனால் அவள் எதிர்பார்த்த விதமாக இராதபடி அதிக வேதனையாய் போனது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ஒரு சபையானது நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும் பொழுது அதிக சந்தோஷம், அதிக சுயாதீனம், அதிக ஃப்ரீடம் எங்களுக்கு நீர் அவ்வளவு சந்தோஷத்தை தருகிறீர். நாங்கள் வார்த்தையிலே கழி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் உமக்கு எவ்வளவு காலம் கீழ்ப்படிந்திருக்கிறோமோ அது வரைக்கும் சாத்தான் எங்களுடைய சரீரத்தையும் எங்களுடைய ஆத்மா ஆவியை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். கர்த்தாவே நீர் அன்பினால் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர், வார்த்தையினால் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். எவ்வளவு காலம் நாங்கள் அதுக்கு சப்மிஷா இருப்போமோ, ஒபீடியன்டா இருப்போமோ, அவ்வளவு பிளஸ்ஸிங் எங்களுக்கு உண்டு. கர்த்தாவே ராஜ்யமானது கிறிஸ்துவின் வசமாகி வர வேண்டிய நேரம். ஆடனுக்கு அந்த ராஜ்யம் வரப்போகிறது. ஆடன் சில்ட்ரன் ஆகிய நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நேரத்தில் மிஸ் பண்ணாதபடி, ஒருவரும் அதை மிஸ் பண்ணாதபடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க உதவிச்சு நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளை நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவருடைய சமத்துல முழங்கால் போயிட்டு இருக்கிற பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பலத்தை தருவீராக, எங்களை பாதுகாப்பு வழி நடத்தும். உலகத்திலே பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு விதமான ஒரு பயங்கரமான காலத்திலே அந்த கர்த்தருடைய நாம பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாங்கள் நம்முடைய மெசேஜ் அதாக அவருக்குள்ள வந்திருக்கிறோம். உங்களுடைய நாமம் உடைய வார்த்தையாக இருக்கிறது, எங்களுக்கு அடைக்கலம் இருக்கிறது. எங்களை சுற்றி நீர் வேலை அடைத்து வைத்திருக்கிறீர். சாத்துரு உள்ள போகாதபடி நீர் பாதுகாக்கிறவராக இருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை வார்த்தை என்ன வேலைக்குள்ளாக வைத்திருப்பதற்காக சோத்திரம். எங்களை சுற்றி மெசேஜ் அதாக அவர் இருக்கிறது, நேவண்ட பிரசனம் இருக்கிறது. கர்த்தாவே நீர் தாம் எங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும், இந்த ஊழியத்தை ஆசிர்வதியும். மறுபடியும் நாங்கள் மாலை நேரத்தில் வரும்பொழுது ஏழாம் முத்திரை இருக்கிறதிலே பிரதானமான முத்திரை, அதை தியானிக்கும் பொழுது பசுத்த ஆவியானவர் தாமே உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருகிறார்கள். கர்த்தாவே நாங்கள் அதை தட்டிக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்தீராக. வசனத்தை கேட்கிற அனைவரின் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். All the glory to Jesus, until love is love, is wonderful love. We give all the glory to Jesus, until love is wonderful love. In my love, Navarike, Kiriste Suruke, Selithuva, மகிமையாவும் அவருக்கே என்றென்றும் அவருக்கே. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.